அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, இந்த ஹதீஸ் மறுப்பது தொடர்பாக உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். இது பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கேட்டு தெளிவுபெற்று கொள்ளலாம். நான் பேசியதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். மறுபடியும் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கூச்சப்படாமல் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
டிஎன்டிஜி சகோதரர்கள்கிட்ட குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி நீங்கள் மறுக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை வந்து இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய யாராவது மறுத்திருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டா, சில பெரியவங்களும் மறுத்திருக்கிறாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு ஹதீஸு, ஒருவர் மற்ற இன்னொரு வீட்டில் உத்து பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கண்களை குத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மறுத்ததாக பிஜி சொல்றாரு.
அந்த அறிஞர்கள் எல்லாருடைய உள் மனசுலையும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிற ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த கொள்கை இருந்தது. அந்த கொள்கை அடிப்படையில் பாக்குறாங்க, அவங்க பார்வைக்கு வந்து குர்ஆனுக்கு மாற்றமா தெரிகிறது, அதனால மறுத்துறாங்க. ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒருத்தர் எட்டி பார்த்தார்னா கண்ணை குத்திடுவேன் ரசூலுல்லா சொன்னாங்க இல்லையா, அதை வந்து ஒருத்தர் மறுக்கிறார். யாரும் மாலிக் இமாம் என்ன மறுக்கிறாங்கன்னா, இது வந்து சரிக்கு சரியாகத்தானே தண்டிக்கணும், தண்டிக்கிறதா இருந்தா இப்படி நம்ம பல்ல உடைச்சதான் பல்ல உடைக்கணும், இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஏன்னு கேட்டா தண்டனைகள் வந்து வித்தியாசமா தான் இருக்கு. திருடனா கையத்தான் விட்டுவோம், திருடனா போய் நம்மளும் திருட மாட்டோம். தண்டனைன்னு சொல்லும்போது வந்து அதுக்கு சரிக்கு சரியா இருக்கணுங்கிறது கிடையாது. வித்தியா விபச்சாரத்துக்கு மரண தண்டனை இருக்கிறது, விபச்சாரத்துக்கு விபச்சாரத்தை போய் செய்ய முடியுமா? தண்டனை என்பது டிஃபரெண்டா தான் வரும். அவர் என்ன பாக்குறாரு கேட்டா, அது குர்ஆனுக்கு மாத்தம்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். அவருடைய பார்வையில தவறு இருக்கே தவிர, குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற அடிப்படை அந்த இமாமுடைய உள்ளத்தில் இருக்கிறது, மாலிக் இமாம் மனசில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸை பாக்குறாங்க, அவங்களுக்கு குர்ஆனுக்கு மாற்றம் தெரிகிறது. அந்த மாதிரிதான் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்னு சிலர் நினைத்திருப்பார்கள் பல ஹதீசுகளை. நம்ம இப்ப பார்க்கும்போது குர்ஆனுக்கு மாற்றம் தெரியுது, வலுவும் ஆதாரம் இருக்கிறது. எப்படிதான் விளக்கம் கொடுக்க முடிஞ்சாலும் விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு முரணாக இருக்கிறது. இப்ப நம்ம தள்ளிடுவோம், இவ்வளவு பேர் குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லலையேன்னு பார்க்கக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொன்ன ஹதீசுகளையும் பரிசீலனைக்கு எடுக்கணும், குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை என்று சொன்ன ஹதீசுகளையும் பரிசீலனைக்கு எடுக்கணும். குர்ஆனுக்கு மாற்றம் என்பது நமக்கு பளிச்சென்று தெரியணும், அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அதுல பதில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் அந்த ஹதீஸை தள்ளணும். ஆனா அடிப்படையில் யாரும் முரண்படல. நம்ம சொன்ன அந்த அறிஞர்கள் எல்லாருமே குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிற செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு இருந்தார்கள். இதை கூடுதல் தகவலா வச்சுக்கிறோம்.
மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மறுத்தது உண்மையா?
சரி சகோதரி, அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு வீட்டுல யாராவது எட்டி பார்த்தா அவங்களுடைய கண்ணை நீங்கள் குத்தினால் குற்றம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை சகோதரர் பிஜே அவர்கள் இமாம் மாலிக் அவர்கள் மறுத்ததாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ இதை இவங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சரியான ஹதீஸை இமாம்களும் மறுக்கத்தானே செஞ்சுருக்காங்க, அறிவிப்பாளத்தோட சரியாக உள்ள பல ஹதீஸ்களை இமாம்களும் மறுத்துருக்காங்க, பாருங்க இந்த ஹதீஸை இமாம் மாலிக் மறுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முதலாவது, இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம கேட்டோம். இந்த இமாம் மறுத்திருக்காரு, அந்த இமாம் மறுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தை கேட்டாலும் அதுல முடிவு என்னன்னு கேட்டா, எந்த இமாமும் சரியான ஹதீஸை மறுக்கவே இல்லை. அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள ஒரு ஹதீஸ் சரியாகுவதற்கு 5 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 5 நிபந்தனைகள். முதலாவது, அதை அறிவிக்கக்கூடியவர் நம்பகமானவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை அறிவிக்கக்கூடியவரின் நினைவாற்றல் சரியாக இருக்க வேண்டும். மூணாவது, அந்த அறிவிக்கக்கூடியவர் யார் தந்து அறிவிக்கிறாரோ அவரை அவர் சந்தித்திருக்க வேண்டும். நாலாவது, அதுல வந்து வேற பல நம்பகமானவருடைய அறிவிப்புக்கு மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், சாது இருக்கக்கூடாது. அஞ்சாவது, மறைமுகமான இல்லத் என்ற குறை இருக்கக்கூடாது. இந்த 5 நிபந்தனைகளும் அமைந்து விட்டால் அந்த ஹதீஸ் வந்து சரியானது அப்படின்னு இமாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 5 நிபந்தனை அமைந்த எந்த ஒரு ஹதீஸையும் இமாம்கள் குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி மறுக்கவே இல்லை. இமாம் மாலிக் அவர்கள் மறுத்ததாக பிஜே சொல்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இமாம் மாலிக் அவர்கள் கிடையாது, இமாம் குருதுபியை பற்றி ஒரு செய்தி வருது. மாலிக்குன்னு தப்பாக சொல்கிறாங்க, மாலிக் இல்லை, யார், இமாம் குருதுபி அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது. என்னென்னா, தஃப்சீருல் குருதுபிங்கிற ஒரு நூலில் இந்த ஹதீஸ் தான், என்னது, புகாரி முஸ்லீம் போன்ற பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் யாராவது அனுமதி இல்லாமல் எட்டி பார்ப்பார்களே ஆனால் அவர்களுடைய கண்ணை நீங்கள் குத்தினாலும் குற்றம் இல்லை, கண்ணை குத்தினா கூட என்ன கிடையாது, குற்றம் இல்லை அப்படின்னு நபிசல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருது. இதை இமாம் குர்துபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள். என்ன வாசகம், வல் ஹபர் இதா கான முஹாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா, செய்தி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக இருக்குமே ஆனால் லா யஜூஸுல் அமலு பிஹி, அதை செயல்படுத்துவது கூடாது. நல்லா நீங்க இந்த வாசகத்தை கவனிங்க, இதனுடைய விளக்கத்தை நான் சொல்லுவேன், சரியா. வல் ஹபர் இதா கான முஹாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா, செய்தி அல்லாஹ்வுடைய வார்த்தை வசன வேதத்துக்கு முரணாக இருக்குமே ஆனால் லா யஜூஸுல் அமலு பிஹி, அதை செயல்படுத்துவது கூடாது. எப்படி இருக்கு வார்த்தை, அதை செயல்படுத்துவது கூடாது, அதை மறுக்கணும் இல்லை, நல்லா நீங்கள் கவனிக்கணும். செய்தி குரானுக்கு முரணாக இருந்தால் அதை மறுக்க வேண்டும் என்று இல்லை. எப்படி இருக்கு, முரணாக இருந்தால் அதை செயல்படுத்துவது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேற என்ன செய்யணும், செயல்படுத்தக்கூடாதுன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க, வக்கது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் கலாம் ஃபில் லாஹிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். நல்ல கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளிப்படையாக அவர் அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு வாசகத்தை பேசுவார்கள். வஹுவ யுரீது ஷய்யன் ஆகர, ஆனால் அவர்கள் வேறொன்றை நாடுவார்கள். வெளிப்படையில் ஒரு மீனிங், ஒரு கருத்து தர்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுவதும் வேற, அந்த வெளிப்படையான கருத்தல்ல, வேற கருத்தை நாடுவார்கள் அப்படின்னு இமாம் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள். இதை பிடிச்சுக்கிட்டாங்க, எதை பிடிச்சுக்கிட்டாங்க, இமாம் குர்துபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இமாம் குர்துபி அவர்களே ஹதீஸ் குரானுக்கு மாத்தமாக இருந்தால் மறுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உங்கள் வீட்டுக்கு யாராவது அனுமதி இல்லாமல் எட்டி பார்த்தா கண்ணை குத்துங்கிற ஹதீஸை குர்துபிமா மறுத்துருக்காரு அப்படிம்பாங்க. இவங்ககிட்ட நம்ம ரெண்டு கேள்வியை கேட்குறோம். முதலாவது கேள்வி, யாராவது உங்கள் வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாமல் எட்டி பார்த்தா அவங்களுடைய கண்ணை குத்துங்கன்னு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸை இமாம் குர்துபி மறுத்தாரா விளக்கம் கொடுக்குறாரா? முதல் கேட்க, இந்த ஹதீஸை குர்துபிமா மறுத்துருக்காரு அப்படி தானே சொல்கிறாங்க, சரியான ஹதீஸை, அப்படின்னா குர்துபிமாம் மறுக்கணுமா இல்லையா? குர்துபிமாம் இதை மறுத்தாரா ஏத்தாரா? என்ன செஞ்சார், இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டு அவர் விளக்கம் சொல்கிறார். இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறாரு, விளக்கம் சொல்கிறார். அந்த விளக்கம் தான் அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன், எப்படி சொல்றாரு அவர், என்ன செய்யறாரு, ஒரு வசனத்தை பார்க்கிறாரு. என்னன்னா, நீங்க மற்றவங்களை தண்டிக்கிறீங்களா, நீங்க எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்டிங்க அப்படின்னு ஒரு குரான் வசனம் இருக்குது. இதை அவங்க பார்க்கறாங்க. அப்ப நம்ம வீட்டில் ஒரு ஆள் எட்டி பார்க்கிறாருன்னா அவர் கண்ணை போய் நம்ம எப்படி குத்தலாம், அவர் நம்மளை தண்டிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்துக்கு மாற்றங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சரி, தெரிஞ்சோடனே இவங்க என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. குரான் வசனத்துக்கு மாற்றம்னு தெரிஞ்சால் இவங்க மறுக்கிறாங்க. குர்துபி இமாம் கூட்டுற காட்டுறவங்க குர்துபி இமாம் மறுத்துருக்கணுமா இல்லையா, குர்துபி இமாம் மறுத்தாரா விளக்கம் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம், குரானுக்கு மாற்றமாக தெரியுதா என்ன செய்யணுங்கிறோம், நம்ம விளக்கம் சொல்லணுங்கிறோம். அப்போ நம்ம கொள்கையில் இமாம் குர்துபி இருந்திருக்கார், அவங்க கொள்கையில் இல்லை. இப்படி சொல்லிட்டு இமாம் குர்துபி இமாம் என்ன செய்கிறாருன்னா, ஒய் ஹத்தமிலு ஐய கூட ஹரஜலா வஜிஹில் வாயிதி லா அலா வஜிஹில் ஹத்மி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசியிருக்கிறது எந்த அடிப்படையில் தெரியுமா, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார். எந்த ஹதீஸுக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது எட்டி பார்த்தா கண்ணை குத்துங்கன்னு வருதுல்ல, கண்ணை குத்துங்கன்னு சொன்னால் போய் கண்ணை குத்துங்கன்னு அர்த்தம் இல்லை, அது எந்த அடிப்படையில் சொன்னது, எச்சரிக்கை செய்கிறது கண்டிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட யாராவது புகழ்ந்தாங்கன்னு வைங்களேன், கண்ணுக்கு முன்னாடி புகழ்கிறாங்க, அப்போ நபி என்ன சொன்னாங்க, அவங்க மூஞ்சில மண்ணை வாரி வீசுங்கன்னு சொன்னாங்க. இது எதுக்கு தூக்கி வீசுறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு எச்சரிக்கை. புகழ்றது வந்து மண்ணை வாரி வீசுகிற அளவுக்கு உள்ள ஒரு காரியம், அது நீ செய்யக்கூடாது. அது மாதிரி உன் வீட்டில் யாராவது எட்டி பார்க்குறாங்கன்னா அவன் கண்ணை குத்துறா கூட பிரச்சனை இல்லை, அதனால் கண்டிப்பாக குத்தணுங்கிற அர்த்தம் இல்லை. குத்துற பதிலுக்கு குத்துனா கூட நீ தகுதியானவன், அதனால் அந்த காரியத்தை செய்யாத. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பதிலுக்கு நீ குத்தலாம் குத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லலை. நீ எட்டி பார்த்துறாதப்பா, அவன் பதிலுக்கு குத்துனா கூட குற்றம் வராது, அதனால் நீ எட்டி பார்க்காத, இப்படிங்கிற அர்த்தத்தில் நபி அவர்கள் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு தான் இமாம் குர்துபி அவங்க இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. என்ன வாசகம்? ஹதீஸ் குரானுக்கு முரணாக இருந்தால் அதை செயல்படுத்தக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? அதை செயல்படுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறாங்க. அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாங்க, ஏனென்றால் நபி வெளிப்படையில் ஒன்று பேசுவாங்க, அவங்க வேற ஒரு கருத்தை நாடுவாங்க. அப்போ வெளிப்படையை வச்சுக்கிட்டு குரானுக்கு முரணான கருத்தை தந்துடக்கூடாது. நபி வேற ஒரு அர்த்தத்தை நாடுனாங்க இல்லையா, அந்த வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். இப்போ இந்த குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணுங்கிறாங்க இவங்க. குர்துபி இமாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஹதீஸ் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அதை மறுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் குர்துபி இமாம் என்ன சொல்கிறாரு? மறுக்கணும்னு சொன்னாரா? என்னங்க சொல்கிறாரு? அதை செயல்படுத்திடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நபி வெளிப்படையில் ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க, வெளிப்படையில் ஒரு வார்த்தையில் பேசுவாங்க, ஆனால் அவங்க நாடுறது வேற ஒன்றா இருக்கும். அதனால் நம்ம அந்த வெளிப்படையான கருத்தை எடுத்துக்கொண்டு குரானுக்கு மாற்றமான முடிவு எடுத்துடக்கூடாது. நபி அவர்கள் நாடிய வேற ஒரு பொருளை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சுருக்கமாக இமாம் குர்துபி அவர்கள் சொல்ல வர்றது என்ன? ஹதீஸை நம்ம பார்க்குறோம், குரானுக்கு முரண் மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஹதீஸுடைய வெளிப்படையான அர்த்தத்தை எடுக்காதீங்க, விட்டுருங்க. குரானுக்கு முரண்பாய் தெரியுது அந்த அர்த்தத்தை விட்டுட்டு அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு அர்த்தத்தில் நாடி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அந்த விளக்கத்தை கொடுத்து குரானுக்கு முரண் இல்லாமல் ஹதீஸை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குர்துபி இமாம் என்ன சொல்லியிருக்காங்க? குரானுக்கு முரண் இல்லாத விளக்கத்தை ஹதீஸுக்கு கொடுத்து ஹதீஸை ஏற்றுக்கணும், ஹதீஸை மறுத்தரக்கூடாது அப்படின்னு இமாம் குர்துபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் விஷயம். இமாம் குர்துபி அவங்க மறுக்கணுங்கிற சிந்தனையில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க இந்த ஹதீஸை மறுத்திருக்கணுமா இல்லையா? அவங்ககிட்ட நீங்கள் இந்த ஹதீஸை குர்துபி இமாம் மறுத்தாரான்னு கேளுங்க. ஆ, மறுக்கலாம் பாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் அவரை காட்டுறீங்க? காட்டக்கூடாதுல்ல, இது விஷயம். சரி, இமாம் குர்துபி அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கை என்ன? இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சான், என்ன வார்த்தை? குரானுக்கு முரண்படுற மாதிரி இருந்தால் அதை செயல்படுத்தக்கூடாதுன்னு, செயல்படுத்தக்கூடாது விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, மறுக்கணும்னு சொல்லல அவர். வெளிப்படையான அந்த கருத்தை செயல்படுத்திடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுத்து ஹதீஸை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இமாம் குர்துபி அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? குரானோட ஹதீஸை மோத விடக்கூடாது, ரெண்டை ஏற்றுக்கணும். யார் மோத விடுறாங்களோ அவங்க வழிகேடர்கள். இதுதான் இமாம் குர்துபி அவங்களுடைய கொள்கை. இதுக்கு நான் சில ஆதாரங்களை நான் காட்டுறேன். இமாம் குர்துபி அவர்கள் தஃப்சீருல் குர்துபியில் சொல்கிறாங்க, பாருங்கள். மஹுமா சபத்தான் ரசூலில்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்து எந்த ஒரு ஹதீஸ் உறுதியாகி விடுகிறதோ கான ஹுஜ்ஜத்தன், அது ஆதாரமாகிவிடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி தஃப்சீருல் குர்துபியில் இமாம் குர்துபி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹவாரிஜிகள் ராஃபிலாக்கள் இவங்களை பற்றிட்டு சொல்லி வரும்போது فَإِنَّهُمْ تَعَلَّقُوا بِلَاهِرِ الْقُرْآنِ وَتَرَكُوا سُنَنَ الَّتِي قَدْ لَمَّنَتْ بَيَانَ الْكِتَابِ. இந்த வழிகடர்கள் ஹவாரிஜிகள் ராஃபிலாக்கள் குரானுடைய வெளிப்படையான கருத்தை எடுத்துக்கிடுவாங்க, சரியா? அந்த குரானுக்கு விளக்கமாக வரக்கூடிய நபிமொழிகளை மறுப்பார்கள். அப்போ குரானுடைய வெளிப்படையான கருத்து குரானை தூக்குறதும் அந்த குரானுக்கு ஹதீஸ் முரண் மாதிரி காட்டி ஹதீஸை மறுக்கிறதும் யாருடைய கொள்கைன்னு சொல்லியிருக்காரு குர்துபி? ஹவாரிஜிகள் ராஃபிலாக்களுடைய கொள்கை. அது மாதிரி சூனியம் வருமா? சூனியத்தில் ஹதீஸை மறுக்கிறாங்களா இல்லையா? இமாம் குர்துபி சொல்கிறாங்க, பாருங்க, فهو مقطوع به بإخبار الله تعالى ورسوله على وجوده ووقوعه. சூனியத்தால் அல்லாஹ்னா பாதிப்பு ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய செய்தியின் மூலமும் அல்லாஹ்வுடைய தூதரின் செய்தியின் மூலமும் உறுதியான விஷயம். அப்ப இது இல்லைங்கிறாங்களே, ஒலா இபரத்தமா இத்திஃபாக்கையும் பி உசாலத்தில் மோத்தசிலா. மோத்தசிலாக்களுடைய இந்த கேடுகட்ட கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. அப்போ ஹதீஸை மறுத்து இந்த சூனிய விஷயத்தில் இவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இமாம் குர்துபி எப்படி சொல்கிறாரு, இது வழிகட்ட மோத்தசிலாக்களுடைய கொள்கை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் போய் குரானுக்கு மாற்றம் சொல்லி சையாலேசை மறுப்பாரா? மறுக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய நூல் அத்ததுக்கிறா, இமாம் குர்துபி அவங்க எழுதின நூல் ததுக்கிறாங்கிற நூலில் ஒரு ஹதீஸை அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? மறுமையில் இந்த ஹதீஸ் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுமையில் முஃப்ளிஸ்னு ஒருத்தன் வருவான், திவாலாகி போனவன். யார் இந்த திவாலாகி போனவன்? அவன் மற்றவங்களை அடிச்சிருப்பான், நோவீனம் பண்ணியிருப்பான், கெடுதல் பண்ணியிருப்பான். இவன் வருவான், இவனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவன் நன்மை எடுத்து அல்லாஹ் தருவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவன் நன்மை எடுத்து அல்லாஹ் தருவான். இவன்கிட்ட நன்மை இல்லையா? இவனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவன் தலையில் அல்லாஹ் வச்சிருவான். இப்படி ஒரு சரியான ஹதீஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது ஹதீஸ். இது ஒரு சில பேருக்கு முரணா தெரியுது பார்த்தீங்களா. இந்த முரண் முரண்கிறதுல குழப்பம் வரும், முரண் முரண்கிறதுல மடமத்தனம் இருக்கும், முரண் முரண்கிறதுல தப்பான சிந்தனை இருக்கும். ஒரு சில பேருக்கு இது முரணா தெரியுது. எப்படி முரணா தெரியுதுன்னு பாருங்களேன். என்ன முரண்? அல்லாஹ் தஸ்ரு வாசிரத்தின் விஸ்ர உஹரா. ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது. எப்படி? ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார், ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் அப்படின்னு குர்ஆன் வசனம். இதை எடுத்துக்கிட்டு சில பேர் ஒருவருடைய சுமை இன்னொரு சுமக்க மாட்டார்ல, அப்போ இவன் பாவத்தை தூக்கி அவன் மேலே எப்படி சுமத்தலாம்? எப்படி பாருங்க, இவன் நன்மையை தூக்கி அவன் மேலே எப்படி சுமத்தலாம், அவன் பாவத்தை தூக்கி இவன் மேலே எப்படி சுமத்தலாம்? இது குர்ஆனுக்கு முரண். இது குர்ஆனுக்கு முரணா? குர்ஆனுக்கு முரண் இல்லை. இது அவனுக்கு தண்டனை. இவனை இவன் அடித்ததுனால அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஒருவர் சுமை இன்னொரு சுமக்க மாட்டார்னா என்ன? ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த ஒரு அநீதம் அக்கிரமும் இல்லை. அந்த நேரத்தில் போய் இவன் பாவத்தை தூக்கி அவனுக்கு தர்றது, அவன் நன்மையை தூக்கி இவனுக்கு தர்றது, இது கிடையாதுங்கிறது குர்ஆன் வசனம். ஆனால் எப்படி முரண்கிறது வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தோடையுமே இமாம் குர்துபி அவங்க இப்படி ஹதீஸை மறுக்கிறவங்களுக்கு சொல்றார் பாருங்க, அன்கர பாலுல் முத்தகஃபிலா, சில அறிவீனர்கள் ஹதீஸை மறுக்கிறாங்க. இப்படி சிந்திக்கிறவங்களை யாருங்கிறாரு இமாம் குர்துபி? யாருங்கிறாரு? அறிவினர்கள் மறுக்கிறார்கள். அவங்க யார் தெரியுமா? அல்லதீன இத்தபாவு அகுவாகும் உதம் மினல்லா, அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டுவிட்டு தங்களுடைய மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். யாரெல்லாம் குர்ஆனுக்கு முரண் சொல்லி ஹதீஸை தள்ளி குர்ஆனை எடுத்துக்கிட்டு ஹதீஸை நிராகரிக்கிறாங்களோ இவங்களை யாருங்கிறார் இமாம் குர்துபி? மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். நான் பொய் சொல்லலை, அவங்களுடைய நூல் ததிக்கிறாங்கிற நூல். எப்படி? அவர்களுடைய அந்த சிந்தனைய அவங்களுக்கு பெருசா தெரியுது. ஹதீஸ் அவங்களுக்கு பெருசா தெரியல, அவங்களுடைய சிந்தனை அவங்களுக்கு பெருசா தெரியுது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராகவும் முஹம்மது சுன்னத்துக்கு எதிராகவும் இப்படி சில பேர் மனவீச்சைவாதிகள், சில அறிவினர்கள் ஹதீஸை மறுக்கிறாங்க. மட்டமான சிந்தனையை கொண்டு இவன் சிந்தனையில் மட்டும் இதை வச்சுக்கிட்டு ஹதீஸில் குறைய இருக்குன்னு சொல்கிறான். அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் இருக்குங்கிறான். இப்படி சொல்லிட்டு இமாம் குர்துபி அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இன்னல்லா அன்னல்லா சுபானவத்தாலா லம் எபினி உமூரத்தீன் அலா உகூலில் இபாத், அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் விஷயங்களை அடியார்களுடைய சிந்தனையில் வைக்கலை. எப்படி வைக்கலை? மனித சிந்தனைகளை வைக்கல. உனக்கு சரியா தெரியுதா, தெரிஞ்சா ஏத்துக்கோ, தப்பா தெரிஞ்சா விட்டு, இப்படி எல்லாம் வைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்றாரு. அதனால இப்படிலாம் சிந்திக்காதீங்க, தேவையில்லாம குரானை அதிசயம் மோத விட்டு உங்க சிந்தனை நீங்க எடுக்காதீங்க, மனதை பின்பற்றாதீங்க, நீங்க மூடர்களின் கூட்டம் அப்படின்னு இப்படிலாம் கண்டிக்கிறவர் யாரு, யாருங்க, குருத்துபி இமாம். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அதிசுக்கு விளக்கத்தை சொல்றாரு. அந்த அதிசுடைய விளக்கம் என்ன, ஒருவருடைய சுமை இன்னொரு சுமக்க மாட்டாருங்கிறதும், மறுமையில் அநியாயம் செஞ்சவனுடைய நன்மை எல்லாம் பறிச்சு தருவாங்கிறது முரணா, இவனுக்கு நன்மை எல்லாம் பறிச்சு தர்றாங்கிறது எதுக்கு, அவன் செஞ்ச தப்புக்கு அநியாயத்துக்கு கூலி அதானே. ஒருவர் சுமை இன்னொரு சுமக்க மாட்டாருங்கிறது ரெண்டு பேருக்கு மத்தியில் சம்பந்தமே இல்லை, ரெண்டு பேருக்கு மத்தியில் அநியாயம் இல்லை, அக்கம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இவன் நன்மையை தூக்கி எல்லாம் அவனுக்கு தரமாட்டான், அவன் பாக்கத்தை தூக்கி இவனுக்கு தூக்கி தரமாட்டான். ஆனால் ரெண்டு பேரும் அநியாயம் பண்ணியிருந்தா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கெடுதல் பண்ணியிருந்தா, ஒரு ஆள் ஒரு ஆள் அடிச்சிருந்தா, அப்போ என்ன பண்ணுவான்ல, தூக்கி தருவான். இது எதுக்கு, அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை, இவன் பாதிக்கப்பட்டவனுக்கு பரிசு, இதை போய் முரணை எடுக்கலாமா. அப்ப இந்த மாதிரி சிந்தித்தவர்களை குருத்து பீமாம் கண்டிச்சிருக்காரு. அதனால குருத்து பீமாமுடைய கொள்கை இது இல்லை, இது என்னன்னா சிந்தனையிலே பார்க்கறது. எப்படா நம்ம பல அதிச மறுத்துட்டோம், எந்த இமாமும் மறுக்கலை, இதுக்கு எப்படி ஆதாரம் காட்டுறது, இப்படியே அலையிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், அதை கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. நம்மளும் அறியாமல் இந்த தப்பை செஞ்சோம், அப்புறம் புரிஞ்சோம் குருத்து பீமாம் இந்த கொள்கையில் இல்லை, இருந்தால் அவர் என்ன செஞ்சுருக்கணும், ஏதாவது ஒரு அதிச சரியான அதிச புகாரில் உள்ள அதிச, இது சனது சரியாக இருக்குது, இதை ஏற்றுக்கிற கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஏதாவது சொன்னார் அவர், ஒன்றுமே சொல்லலை. இந்த வீட்டில் எட்டி பார்த்தா கண்ணை குத்தணுங்கிற அதிசையாவது அவர் மறுத்தாரா, விளக்கு வந்து ஏற்றுக்கிட்டார். அப்போ குருத்து பீமாம் எப்படி உங்கள் வழிகட்ட கொள்கைக்கு ஆதாரம் காட்டுறீங்க, காட்டலாமா. அப்போ செய்கிறது வேற, ஹதீஸ மறுக்கிறது, அந்த இமாம் மறுக்கிற விளக்கம் சொல்லியிருக்காரு, அப்போ அதை போய் எப்படி காட்டுறிய, இப்படி சொல்லி மக்களை வழி எடுக்கிறாங்க. மக்கள் நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு குருத்து பீமாம் என்ன சொன்னாரு அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி,
நேற்று என்னன்னு கேட்டா, குரானுக்கு மாத்தம் என்று காரணத்தை சொல்லி ஆயத்தை எடுத்து போட்டு முரணா இருக்கிற சொல்வது இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா, அது முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறையா இல்லையா, இது மார்க்கத்துக்கு உகந்த வழிமுறையா இல்லையா, இதை சொன்னவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறீர்களா, இந்த மாதிரி சொன்ன யாரையாவது இவரெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா. அப்ப காரணத்தோட ஹதீஸை மறுக்கிறது ஹதீஸ் மறுப்பு இல்ல, ஒரு கூட்டம் நடக்கிறான் எந்த விஷயம் ஏத்துக்கிற மாட்டான், அவன் ஹதீஸ் மறுப்பாளர், காரணம் இல்லாமல் மறுப்பான், அவாதிசம் மறுப்பான் சொல்லுங்க. ஒரு காரணத்தை சொல்லி வலுவான நியாயங்களை சொல்லி அறிவுக்கு ஏற்கத்தக்க சமாதானங்களை சொல்லி அந்த ஹதீஸ் சரியா இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் எப்படி ஹதீஸ் மறுப்பாளர் ஆகுமா, இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என் தகப்பனாருக்கு வந்து ரொம்ப ஏழாம இருக்கிறாரு, வாகனத்தில் கூட ஏற்றி வச்சா உட்கார முடியாது, அந்த அளவு வயசான ஆளு, ஷேக் பெரிய வயசான ஆளா இருக்கிறாரு, வாகனத்தில் ஏறி கூட உட்கார முடியாம இருக்கிறாரு, அவருக்காக நான் அஜி செய்யலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லாஹு செய்யின்றாங்க, இந்த அதிசு புகாரி முஸ்லிம் நிறைய நூல்கள் இருக்கிறது, இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மாலிகிமா மறுக்கிறாரு. நாலு மதுபுரிய நாலு மதுபுல மாலிகிமா என்ன செய்யறாரு, இது கிடையாது ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் வருது அவர் ஹதீஸ் இல்லைங்கிறாரு. ஏன் இல்லைங்கிறாரு, அவர் வயசான ஆளு, வாகனத்தில் ஏற முடியாது, அவர் கடமையே கிடையாது, அவருக்கு அடுத்த அஜி செய்யணும், எப்ப அஜி செய்யணும், ஒரு ஆள் கடமையா இருந்து அவர் செய்ய முடியாதுன்னு நல்லா கேட்பான். அந்த கிழவன் கிழவனாரா இருக்காரு, ஏழாட்டையும் கூட்டு பார்த்து போவோம், உனக்கு செஞ்சுட்டு போமான சொல்ல சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஹஜ் கடமையா இருந்து அவர் செய்ய முடியாவிட்டால் தான் அடுத்தவர் செய்யலாம். இந்த கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த வயது முதிர்ந்தவரா இருக்காரு, வாகனத்தில் உட்கார கூட இயலாத அவருக்கு, படுத்து படுக்கையா கிடக்கிறாரு, அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமான்னு கேட்கும் போது இப்ப ரசூல்லா சொன்னா ஹஜ் கடமை மாதிரி ஆயிருமே, அவர் கடமையாப, அவருக்கு கொஸ்டினே இல்லையே, அவர் அப்படி மூத்தா போயிட்டா ஏன் ஹஜ் செய்யணும் கேட்பானா, இல்ல கேட்க மாட்டான். மாலிக்கு வருது
லா எஸ்தத்தியும் எஸ்தவியாளர் ராகிலத்தி, வாகனத்தில் உட்கார்றது ஏழாது,
அந்த நிலையில் ஒரு ஹஜ் கடமையாயிடுச்சுன்னு நம்ம கேட்கறாங்க. அப்படி கேட்க முடியுமா? இப்படி கேட்ட ரசூல் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா மனித தாயிலே சபீலா, ஹஜ் கடமையை பத்தி சொல்லும் போது ஒலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மனித தாயிலே சபீலா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்குத்தான் அல்லாவுக்கு ஹஜ் செய்யற கடமை இருக்கிறதே தவிர சக்தியற்றவர்களுக்கு கடமை இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லும் போது இந்த சக்தியற்ற முதியவருக்கு கடமை என்கிற கருத்தை தருகிற இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறது. இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தான், பெரிய பெரிய நூல்கள் இருக்கிறது, திரும்ப திரும்ப பல இடங்களில் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட மாலிக்குமா மறுத்தாங்களே, இவங்க ஏன் மறுத்தாங்க பாக்குறாங்க. இது அவங்க சிந்திக்கிறாங்க, குரானுக்கு ஒட்டினா இருக்கு ஹதீஸ்ங்கிறது. குரானுக்கு ஒட்டி இல்லாட்டி அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் இட பொருள் இவர் இவர் புலி தானே, இவரு மாலிக்கு இமாம் தானே, அறிவிப்பாளர் இட போட்டு முதல்ல ஹதீஸ் உங்களை தொகுத்தாலு. அப்ப ஹதீஸ் உங்களை தொகுத்து எல்லாத்துக்கும் முன்மாதிரியா வழிகாட்டியா இருந்த அவரு இவர் அறிவிப்பாளர் மட்டுமா பார்த்தாரு, அறிவிப்பாளரையும் பாக்குறாரு, அதை விட அது மேட்டர் பாக்குறாரு. இது எப்படி, இது எப்படி கிழவனுக்கு இப்படி கடமையாகும்? வாகனத்தில் கூட ஏற முடியாத அளவுக்கு தளர்ந்து போன ஒரு ஆளுக்கு இப்படி ஹஜ் கடமையாகும்? அவருக்கு அவன் அடுத்தால செய்ய சொல்ல இப்படி ரசூலா சொல்லுவாங்க? சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் சொன்னதாக அறிவிப்பு வருது ஹரிஸ், சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. அப்ப இது எங்க இருக்குன்னா, இது வந்து புகாரில் இருக்கிற 1854 ஹரிஸ்ல இருக்கிறது. இது மாலிக்குமா மறுத்த விஷயம் நிறைய நூல்கள் இருக்கு. நைனுலவுத்தார் சவுகானி இதை எடுத்து எழுதுறாரு. குர்த்துபி என்ன செய்யறாரு, மாலிக்குமா வந்து இதை மறுத்திருக்கிறாங்க, இந்த ஹரிஸ ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பாக்கிறோம். அப்ப இது என்ன வளர்ந்து கேட்டா, சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் மதிக்கிறாங்களே ஹதீஸுடைய காவலர்கள் சொல்றவங்கலாம், அந்த இமாம்கள்லாம் இந்த பார்வையில இருந்திருக்காங்க. இவங்க இதை கவனிக்காம என்ன செய்யறாங்க, நம்ம சொல்லும் போது மட்டும் ஹதீஸ் இவங்க சிலது இவ்வளவு நாள் நல்லதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, அதை நம்ம பிள்ளை தவறுன்னு சொல்றோமா ஜீர்ணிக்க முடியல. நம்ம கௌரவம் என்ன வருது, நம்ம இத்தனை நாள் நம்ம சரின்னு சொல்லிட்டோமே, இவங்க சொல்லி கொடுத்து நம்ம மாத்தினா எப்படி சரியா வரும்? அதனாலதான் மறுக்கிறார்களே தவிர குரானுக்கு மாத்தங்கிற இந்த டாபிக்காக மறுக்கவே கிடையாது. அப்படி மறுத்த மூன்று பேரையும் மறுக்கணும். அதே மாதிரி பார்க்கணும்,
அடுத்தது புகாரியில் வரக்கூடிய 1854 ஹதீஸ்ல வரக்கூடியது. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தன் தகப்பனாருக்கு வாகனத்தில் ஏறி உட்கார முடியாம இருக்கிறாங்க, அதனால அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமாங்கிற ஹதீஸ மாலிக்குமா மறுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவர் முடியாதவர் என்பதால் அவருக்கு வந்து ஹஜ் கடமை இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதாக பிஜே சொல்றார். இது உண்மையா?
சரி, நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நிறைய உண்மைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள். ஏன்னா இப்படி பேசுறவங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? நம்மகிட்ட புகாரி இருக்கு, அவங்க பேசுற நீங்களாம் கேட்டிருப்பீங்க. நம்மகிட்ட புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, ஹதீஸ் கிதாப்லாம் இருக்கு, சாஃப்ட்வேர்ல போட்டோம்னா டர்ன்னு என்ன செய்யும், சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வந்துடும். அப்ப நம்ம எவ்வளவு வசதியை வச்சிருக்கிறோம், நம்ம அதிகமா நல்ல புரிய முடியுமா, மார்க்கத்தை தெரிய முடியுமா? அல்லது இந்த புகாரி இல்ல, முஸ்லீம் இல்ல, சாஃப்ட்வேர் இல்ல, இதெல்லாம் இல்லாத சஹாபாக்கள் மார்க்கத்தை நல்லா தெரிய முடியுமா இப்படின்னு பேசுறாங்க.
புகாரி வச்சுக்கிற கைது நோக்கம் இவ்வளவு பேர் வச்சுக்கிறீங்க, 7 பாகம் வாங்கி வச்சிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1000 ஹதீஸுகளை நீங்க நினைச்சா எடுத்து பார்த்துடலாம், முஸ்லீம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குரானாச்சும் எத்தனை பேர் இருந்துச்சா? நீ குரான் எல்லாம் யாரா இருக்கிறீங்களா? குரான் 1, 2, 3, 4, 5, 6 வச்சிருப்பீங்க, குரானுடைய தமிழாக்கம் வச்சிருப்பீங்க. குரான் இல்லாத ஒரு முஸ்லீம் வீடோ ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் குரானாச்சு இருந்துச்சா? குரான் பிரிண்ட் பண்ணி கடையில் வச்சுட்டு இருந்துச்சு இல்ல? எழுத தெரிந்தவர்கள் கேட்டு அவங்களா உட்கார்ந்து அவங்களா மனக்கிட்ட என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும. அது அவர் வச்சிருப்பாரு. அதுல இருந்து இன்னொருத்தர் எவராக எழுத தெரிஞ்சு வந்து என்ன செய்வாரு, அதுக்காண்டி 1 வருஷம் 6 மாசம் மெனக்கெட்டு உட்கார்ந்து எழுதுனா அவருக்கு ஒரு குரான் கிடைக்கும். அப்ப குரானை வந்து எழுதி வைத்திருந்தவர்களே விரல் விட்டு எண்ணுகிற நம்பரில் இருந்தார்கள். குரானை மரணம் செய்து வைத்திருந்தவர்கள் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருந்தார்கள். அனைவரும் குரானை மரணம் செய்து வைத்திருந்தார்கள் இல்லை? அனைவர் கையிலையும் எடுத்து டக்குனு பார்த்து ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு ஏதாவது குரான் இருந்துச்சா? இருந்தா தான் அறிந்து கொள்ள முடியும். குரான் இருக்கிறது அனைவரிடம் இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இன்னைக்கு என்ன இருக்குது? அவ்வளவு ஹதீஸ்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது. இதுல வந்து இந்த அனுமதி கேட்காம உள்ள வர்ற விஷயங்கள்லாம் இப்ப நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுகளெல்லாம் உமர் போன்ற சகாபிக்கு தெரியாம இல்லைங்க. அப்ப தொகுத்து இல்ல, ரிட்டன் ஆயில்ல, புக்கா இல்ல. அப்ப ஆய்வு செய்வதற்கு மெட்டீரியல் இருந்தா தானே ஆய்வு செய்ய அறிவுல உங்க சிறந்தவங்களை இருந்துட்டு போறாங்க. மேட்ரு வேணும்ல? அப்ப ஹதீசுகள் எல்லாமே கிடைக்கிற காலத்துல உள்ளவங்களுக்கு நல்ல ஆய்வு செய்ய முடியுமா? 10-15 ஹதீஸ் வச்சுக்கிறவங்களும் ஆய்வு செய்ய முடியுமா? எந்த ஒரு சகாபி எடுத்தாலும் 25 ஹதீஸ் அவர் தெரியும். அனைவரும் சேர்ந்து சொன்னாங்க, அது நம்மள்ட்ட இருக்கு. இப்ப அனைத்து சகாபாக்களும் அறிவித்த ஹதீசுகள் இப்ப நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறோம்.
ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் நிலைமை என்ன? இவருக்கு 25 ஹதீஸ் தெரியும், இவருக்கு 50 தெரியும், அவருக்கு 100 தெரியும், அதுக்குள்ள வச்சு சொல்லிட்டு வேண்டியதான். அப்ப அவரவருக்கு என்ன தெரியுது அதுக்குள்ளதான் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு 500 ஹதீஸை எடுத்து போட்டு ஆய்வு செய்வதற்கான வசதி இருந்துச்சா? வசதியும் வாய்ப்பும் தானே ஆய்வு வந்து அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் அதிகமா. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஹதீஸை நம்ம தேடுறதா இருந்தா சுதர்லா செய்ப்பாருன்னு ஒரு ஹதீஸ் இருந்தீங்களேன், இது தேடுறாருந்தா ஒவ்வொருக்கு தாப்பதி ஆள் எடுக்கும். அந்த ஹதீஸை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் தேடி பார்த்து அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ என்ன நிலைமை? இவன் 4000 7000 ஹதீஸ்களை வந்து சாப்ட்வேர்ல வச்சுட்டாங்க. இவன் ஹர்ரிக்குன்னு அடிச்சோம்னா டக்குன்னு அடிச்சு விடையாந்து இத்தனை கிட்ட அவளை இந்த வாலிபன் இந்த பக்கத்தில் இருக்கிறது எடுத்து கையில் வச்சுருவோம். இப்ப என்னுடைய ஒரு 5 நிமிஷத்தில் செய்யற வேலையை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 மாசம் செஞ்சிருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் பிரச்சாரத்தை தோக்குற காலத்துல 1.5 மாசம் 2 மாசம் எல்லாம் உழைத்து செய்யற ஒரு வேலையை பயான் வர்றோம்னு சொன்னா இதெல்லாம் பெரிய மனக்கெல்லாம் கிடையாது. பேசுற 1 மணி நேரமா இருக்கு, நான் 20 நிமிஷம் தான் ஒதுக்குறது. டெய்லி 20 நிமிஷம் செல்ற செல் பின்னெடுத்து விடையாங்க. இவ்வளவு தேடுவதற்கு என்ன இல்ல, பெரிய கஷ்டம், பெரிய ஆராய்ச்சி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. அப்ப யாருக்கு வசதி கூட? அறிவு கொண்டீங்க பாக்குறீங்க. அந்த சகாபி இப்ப என்ன நல்லா செய்வார்? அந்த சகாபாக்கள் இப்ப வாழ்ந்தார்களே, ஆனால் நம்மளை விட கம்ப்யூட்டர் தட்டி என்ன செய்வாங்க? அப்படி சொல்லுங்க ஒத்துக்கிடுவோம். அறிவில் அவங்க கூடுனவங்க தான், ஆனால் அறிவுக்குரிய அந்த மெட்டீரியல் வேணுமே. மெட்டீரியல் புக் இருந்தா தானே ஒரு ரெஃபரன் எடுப்பார், ஆதரவு எடுப்பாரு. அப்ப நமக்கு வந்து குரானும் கைவசத்தில் இருக்கிறது, குரானுக்கு எழுதப்பட்ட எல்லா தப்சீர்களும் கைவசத்தில் இருக்கிறது, எல்லா ஹதீஸ்களும் கைவசத்தில் இருக்கிறது, அதுல சரியான தவறானது எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நூல்கள் எல்லாம் ஹதீஸ் கைவசத்தில் வைத்திருக்கிறோம். இவ்வளவு விஷயத்தையும் கையில வைத்திருக்கிற நமக்கு அதிகம் புரிந்து கொள்ள இயலுமா? அவங்களும் புரிந்து கொள்ள இயலுமா? இதை நம்ம பார்க்கணும். இதை விளங்காம என்ன செய்யறாங்க, சஹாபியோட நீ எப்படி நல்லா புரிந்து கொள்வாய் அப்படின்னு கேட்கறாங்க. இதான் இப்படிதான் புரிஞ்சு கொள்வோம், சஹாபிக்கு நிறைய ஹதீஸ் தெரியாது, எங்களுக்கு நிறைய ஹதீஸ் தெரியும், அவங்களை அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப
இது பெருமை அடிக்கிறதா இல்லையா? சஹாபாக்களுக்கு புகாரி இல்லை, முஸ்லீம் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை, நம்மகிட்டலாம் இருக்குது. அப்போ நம்ம தானே அறிவில் கூட, நம்ம தானே அவங்களுக்கு மேலே இப்படின்னு பேசி பெருமை அடிக்கிறாங்க, சரியா? ஆனால் உண்மையில் சஹாபாக்களுக்கு புகாரி தேவையில்லை. ஏன்? அவங்க தான் நேரடியாக நபியை பார்த்தாங்கல்ல. சஹாபாக்களுக்கு முஸ்லீம் தேவையில்லை. ஏன்? அவங்க நேரடியாக நபியை பார்த்துட்டாங்கல்ல. சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி குரான் வந்து புத்தக வடிவத்தை தேவையில்லை. ஏன்? அவங்க மனசுல வச்சிருந்தாங்க. கேக்குறாங்க இங்க மக்கள்கிட்ட கேள்வி, எப்படி கேள்வி தெரியுமா? நீங்களா எத்தனை குரான் வச்சிருக்கிறீ? 4 குரான் வச்சிருக்கீங்களா? 5 குரான் வச்சிருக்கிறீங்களா? கடையில பிரிண்ட் பண்ணி விக்கிறாங்களா? இந்த காலத்துல இப்பெல்லாம் சஹாபாக்க காலத்துல இருந்துச்சா? சஹாபாக்கள்கிட்ட குரானாவது இருந்துச்சா? இப்படி கேக்குறாங்க. இவ 10 குரான் வச்சிருந்தாலும் 2 வசனம் உள்ளத்துல இருக்காது. ஆனா சஹாபாக்களுக்கு குரான் இப்படி இல்லை. ஆனா எங்க வச்சிருந்தாங்க? வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாத்துலயும் சிறந்தவங்களா இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி குரான் இருந்துச்சா, புகாரி இருந்துச்சா, சாஃப்ட்வேர் இருந்துச்சா, இப்படி கேட்டு மட்டப்படுத்துறத பாக்குறோம். இப்படி மட்டப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கேவலத்தை தருகிறான். ஏன்னா நல்ல மக்களை மட்டப்படுத்தினா அல்லாஹ் உடுவானா விட மாட்டானா? அல்லாஹ் விட மாட்டான். சஹாபாக்கள் நம்மளோட அறிவுல சிறந்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள். அவங்க மூலமா நம்மளே ஈமான் வச்சிருக்கோம், நம்மளே மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவங்களை இப்படி மட்டப்படுத்தினா அல்லாஹ் ஓடுவானா? இப்படி யார் மட்டப்படுத்துறாரு அவளை மட்டப்படுத்துவான். இப்ப அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க, இவருக்கு புகாரியும் படிக்க தெரியாது, ஆய்வுகளும் பண்ண தெரியாது, எந்த விஷயத்தையும் எடுக்கிறதும் கிடையாது. அல்லாஹ் அதை வெளிப்படுத்துறான். அதை நீங்க கேட்ட இந்த கேள்விகள்ல இருந்து நீங்க புரியலாம். பாருங்க, இமாம் மாலிக் அவர்கள் ஒரு ஹதீஸ மறுத்தாங்க அப்படிங்கறத அந்த சவர் சுட்டி காட்டுறாரு. என்ன ஹதீஸ்னா, நான் ஹதீஸ சொல்லிடுறேன். ஒரு பெண்மணி, ஹசமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, நபிசல்லா சவங்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வயதான தந்தைக்கு ஹஜ் கடமையாயிருக்கு. எப்படி? என்னுடைய வயதான தந்தைக்கு ஹஜ் கடமையாயிருக்கு, அவங்க சார்பில் நான் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபிசல்லா சவங்க தாராளமாக செய்யுமான்றாங்க. இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய சரியான ஹதீஸ். இப்போ சவர் பிஜே சொல்கிறாரு, இந்த ஹதீஸ் இமாம் மாலிக்கிமா மறுத்தாரு. இந்த ஹதீஸ் என்ன செஞ்சாரா? இமாம் மாலிக் அவர்கள் மறுத்தாங்க. அப்போ குரானுக்கு முரண் சொல்லி மறுத்தாங்க. எப்படி குரானுக்கு முரணா? குரான் நல்லா சொல்கிறான், சக்தி உள்ளவர்கள் மேலே தான் ஹஜ் கடமைன்னு சொல்லி, சக்தி உள்ளவர்கள் மேலே தான் ஹஜ் கடமைன்னு அல்லா சொல்கிறான். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? வயதான என்னுடைய தந்தைக்கு ஹஜ் கடமையாச்சுன்னு வருது. அப்ப வயசானவங்களுக்கு ஹஜ் கடமையா? இல்லை. வயசாயிட்டா ஹஜ் இல்ல, முடியாம இருக்காங்க தள்ளாடுற வயசுல இருக்க ஹஜ் இல்ல. அப்ப குரான் வயசாட்டா ஹஜ் இல்லைன்னு சொல்லுது. ஆனா இந்த ஹதீஸ் வயசான இடத்துல ஹஜ் கடமையாச்சுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இது குரானுக்கு முரன்னு சொல்லி மாலிக் மறுத்தாரு. அப்ப அவர் மட்டும் மறுக்கலாமா? அவர் மறுத்ததுதான் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் மோத்தசிலாவா? அவர் வழிகேடாரா? நாங்க மட்டும் மறுத்தா வழிகேடுங்கிறீங்க அப்படின்னு அவர் ஸ்டைல் என்ன செய்யறாரு, பேசி கொண்டு போகிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இமாம் மாலிக் அவர்கள் இந்த ஹதீஸ மறுக்கல ஏத்துருக்கிறாங்க. இவர் மறுத்தாங்கிறாரு. ஏன்னா அந்த வழிகட்ட கொள்கையை நிறுவுறதுக்கு இமாம் மாலிக் மேல அவதூறு, இமாம் குர்துபி மேல அவதூறு, அம்புட்டு இமாமிகள் மேல பொய் புரட்டு, ஃபித்னா பித்தலாட்டம் அப்படி செய்யணுமா? இப்படி பொய் சொல்லி சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு சஹாபாக்கள் மேல பொய், சஹாபாக்கள் மேல ஃபித்னா, சஹாபாக்கள் மேல இல்லாதான்னு சொல்றது என்ன? ஹதீஸ் குரான் முரண்பட்டா மறுக்கணும் சொல்லி இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கிறதுக்கு, அந்த பேசிக்ல ஓட்டை ஏற்படுத்துறதுக்கு, இஷ்டத்துக்கு ஹதீஸ மறுக்கிறதுக்கு இமாம்கள் மேல பொய், அவங்க ஹதீஸ ஏத்திருக்கும் போது ஹதீஸ மறுத்தாங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். உண்மையில என்ன, இமாம் மாலிக் அவங்க இந்த ஹதீஸ ஏத்திருக்காங்க எப்படின்னு பாருங்க. இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாப் என்னங்க, யாருக்காவது தெரியுமா? இமாம் மாலிக் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாபுடைய பேர் என்ன? முவத்தா மாலிக். அந்த முவத்தா மாலிக்ல போய் எடுத்து பாருங்க, தலைப்பு போட்டிருக்காரு இமாம் மாலிக், பாபு அல் ஹஜ்ஜு அம்மை யு ஹஜ்ஜு அன்ஹு. பாபு அல் ஹஜ்ஜு அம்மை, பாபு அல் ஹஜ்ஜு அம்மை யு ஹஜ்ஜு அன்ஹு. யாருக்கு ஹஜ்ஜு செய்யப்பட வேண்டுமோ அவர்கள் சார்பில் ஹஜ்ஜு செய்வது, சரியா? தலைப்பு எப்படி, யாருக்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டி இருக்குதோ அவங்க சார்பில் என்ன செய்யறது, வேறொரு ஆள் ஹஜ்ஜு செய்யறது. இப்படி தலைப்பு, இப்படி தலைப்பு போட்டு இமாம் மாலிக் அவங்க எந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க, இந்த ஹசமுடியோட ஹதீஸ கொண்டு வர்றாங்க. எந்த ஹதீஸ, மற்றவங்க சார்பில் ஒருவர் ஹஜ்ஜு செய்யலாம், இது தலைப்புங்க. தலைப்பு போட்டுட்டு இமாம் மாலிக் அவங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தாரு, என்னுடைய வயதான தந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா இருக்கு, அவங்க சார்பில் நான் செய்யலாமான்னு கேட்டாங்க, நபி செய்யலாம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ போட்டுட்டு இமாம் மாலிக் அவங்க இதுக்கு எடுத்த சட்டம் என்ன, மற்றவங்க சார்பில் வேற ஒரு ஆள் ஹஜ்ஜு செய்யலாம். அப்ப இந்த ஹதீஸ இமாம் மாலிக் ஏத்தார மறுத்தார சொல்லுங்க? ஏத்துருக்கிறாங்க. ஏத்துருக்கிறாங்க, இந்த ஹதீஸ போட்டுட்டு அதுல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க, தலைப்பு போடுறாங்க. எப்படி ஒருவர் மற்றவர் சார்பில் ஹஜ்ஜு செய்யலாம்? பாருங்க, ஹசமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபி இடத்துல என் தந்தை சார்பில் ஹஜ்ஜு செய்யலாமான்னு கேட்டாங்க, அப்ப நபி சொன்னாங்க செய்யலான்டாங்க, இந்த இருக்கு ஹதீஸ் ஆதாரம். இப்படி தலைப்பு போட்டிருக்காரு. அப்ப ஹதீஸ ஏத்தார மறுத்தாரா? ஹதீஸை ஏத்திருக்கிறாரு. பிஜே சொல்றாரு ஹதீஸ மறுத்தாருன்னு சொல்லி. அவர் எதை வச்சு சொல்றாரு ஹதீஸ மறுத்தாருன்னு சொல்லி? ஒரு வாசம் நான் சொல்றேன்ல, இவர் செய்யற எல்லா குழப்பத்துக்கும் எல்லா ஃபித்னாவுக்கும் ஒரு வாசகத்தை அப்படி எடுக்கிறது, ஒரு துண்டை எடுக்கிறது, எடுத்துக்கிட்டு தனக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அர்த்தத்தை கொடுத்து, தான் கொள்கையில தான், தான் வழிகட்ட கொள்கையில தான் மாலிக் இருந்தார், குர்துபி இருக்காருன்னு சொல்லி காட்டுறது. ஏற்கனவே வழக்கின குர்துபி இமாம் என்ன சொன்னாரு, இவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சிங்க. இப்ப அதே மாதிரி பாருங்க, மாலிக் இமாம் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஃபத்வுல் பாரியில பாருங்க, குர்துபி இமாம் சொல்றாரு, ரா மாலிக்குன், மாலிக் கருதுகிறார். நல்ல கவனிங்க, இதெல்லாம் வந்து பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இமாம்கள் எப்படி பேசுவாங்க, என்ன எப்படி அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க, அவங்க எப்படி ஆய்வு செய்வாங்க, இதை சிந்திக்கிற மக்களுக்கு விளங்கும். இவர் நல்லா பாருங்க, கவனிங்க, நல்ல உத்து கவனிங்க. ரா மாலிக்குன், மாலிக் கருதுகிறார். அந்த லாயிர ஹதீஸில் ஹசாமியா, இந்த ஹசாமியா சம்பந்தப்பட்டு வரக்கூடிய இந்த ஹதீஸின் வெளிப்படையான கருத்து என்னது, இந்த ஹசாமியாவுடைய ஹதீஸின், ஹதீஸ் அல்ல, ஹதீஸின் வெளிப்படையான கருத்து. அப்ப வெளிப்படன் வந்துட்டாலே அந்த ஒரு மறைமுகமான மீனிங் ஒன்று இருக்குது, சரியா? ரெண்டு மீனிங் வரும். இந்த ஹசாமியாவுடைய ஹதீஸின் வெளிப்படையான கருத்து முஹாலிஃபுல் லில்லாஹில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு முரணா இருக்குது. வெளிப்படைக்கு தான் முரணா இருக்குது, உண்மையிலே முரணா இருக்கா இல்ல? என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸுடைய வெளிப்படையான கருத்து குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு முரணா இருக்குது அப்படின்னு மாலிக் இமாம் கருதுகிறார். ஆகிரல் குரான். எனவே குரானுடைய வெளிப்படையான கருத்துக்கு முன்னுரிமை தருகிறார். அப்ப ஹதீஸுடைய வெளிப்படையான கருத்தை விட்டுட்டாரு. அப்ப விட்டுட்டு என்ன பண்றாரு, என்ன பண்றாரு, ஹதீஸுக்கு விளக்கம் தர்றாரு. புரியுதா உங்களுக்கு? குரானுடைய குரான் வெளிப்படைய ஒரு கருத்தை சொல்லுது, ஹதீஸ் வெளிப்படைய ஒரு கருத்தை சொல்லுது, இது ரெண்டு முரணா தெரியுது. அப்ப மாலிக் இமாம் என்ன செய்றார்னா, குரானுடைய நேரடியான அர்த்தத்தை, நேரடியான அர்த்தம் லாயிருன்னா என்ன, நேரடியான அர்த்தம் ஹதீஸ் நேரடியான ஒரு அர்த்தத்தை தருது, குரான் ஒரு நேரடியான அர்த்தத்தை தருது. குரான் தரக்கூடிய நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கிடுவோம், ஹதீஸ் தரக்கூடிய நேரடியான அர்த்தத்தை விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு நேரடியான அர்த்தம் முரணா இருக்கு. அப்ப விட்டுட்டா என்ன செய்யறது, வேற விளக்கம் தருவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப அப்படி சொல்லிட்டு இமாம் குர்துபி சொல்றாங்க, வலா ஷக்க ஃபி தர்ஜீஹி, இமாம் மாலிக் அவர்கள் குரானுடைய நேரடி அர்த்தத்துக்கு இப்படி முன்னுரிமை கொடுத்தது, ஹதீஸ மறுத்தாங்கன்னு வாசகமே வரல. இருக்குதா முன்னுரிமை கொடுக்கிறது, ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் கொடுக்கிறது தான் இங்க மீனிங். சரியா? இப்படி மாலிக் இமாம் குரானுடைய வெளிப்படையான மேலோட்டமான அந்த நேரடியான அர்த்தத்தை முன்னுரிமை கொடுக்கிறது நல்லதுதான் சொல்லிட்டு அவங்க விளக்கம் கொடுக்கிறாங்க இமாம் குர்துபி. ஏன் தெரியுமா, இந்த ஹசமியாவுடைய ஹதீஸ்ல வயதான என்னுடைய தந்தைக்கு அஜி கடமையாச்சுன்னு சொல்றது நபியா சொன்னாங்க. அது சொல்றவங்க யாரு, ஒரு பெண்ணு சொல்றாங்க. நபியா சொன்னாங்க, வாப்பா வயசு வயசாயிருச்சுமா, இந்த வயசான இடத்துல வாப்பாவுக்கு கடமையாயிருச்சு. நபி சொன்னாதான் வயசான இடத்துல அஜி கடமையாச்சுன்னு வருது, இந்த ஹதீஸ்னு அர்த்தம் வரும். அது சொல்றது நபி சொல்லல, அது சொல்றது யாரு, ஒரு பெண்ணு சொல்றாங்க. வமின் ஜியத்தி அன்னல் கவுலல் மதுக்கூற, இந்த சொல்லை சொன்னது கவுலு இம்ராத்தின் லன்னத்து லன்னன், ஒரு பெண் அவங்களா யோசிச்சு சொல்லி இருக்கிறாங்க. நபி என்ன பண்ணாங்க, சஜ்ஜு செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. உன் பாப்பாவுக்கு அஜி கடமைங்கிறது ஏன் நபி சொன்னாங்க, அப்போ ஒரு பெண்ணுக்கு விளங்காம சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த ஹதீஸை எடுத்துக்கணுமே தவிர அந்த ஹதீஸை அவங்க மறுக்கவும் இல்லை. இப்போ ஹதீஸை மறுத்தாங்களா ஹதீஸை ஏற்றுக்கிட்டாங்களா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஹதீஸை அவங்க மறுத்தாங்களா ஹதீஸை ஏற்றுக்கிட்டாங்களா, ஹதீஸை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஹதீஸுக்கு என்ன செஞ்சாங்க, மாற்று விளக்கம் சொன்னாங்க. இதான் நடந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, இதை காட்டக்கூடிய சகோதரர் பிஜே, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு குரானுக்கு மாத்தமா ஒரு ஹதீஸ் தெரியுதா, அப்போ என்ன பண்ணணும், இமாமு மாலிக்கை காட்டுறீங்க, குரானை ஏற்றுக்கிட்டு ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் சொல்லுங்க நாங்கள் செய்கிற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹதீஸை சிறுக்கிற்கு மறுக்கணும், அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணுறோம்னா வழிகேடு காஃபிர். இந்த வேலையில் பண்ணுறீங்க, இந்த வேலையை மாலிக்கு செஞ்சாரு, இந்த வேலையை இமாம் செஞ்சாரு. அப்ப இதை நீங்கள் என்ன செய்யணும், புரியணும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, இதெல்லாம் உங்களுக்கு புரியறது கஷ்டமா தான் இருக்கும் என்ன, ஆனா இந்த மாதிரி ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏன் விளக்க வேண்டியது வந்திருக்கு, இதுல வந்து நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். ஆஹா, இப்படி நுணுக்கமான விஷயங்கள் இருக்குதா, அப்ப நம்ம ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா நம்ம கூட்டுத்தனமா நம்பிடக்கூடாது. ஹதீஸ்களை ஒரு ஆள் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாருன்னா அவர் பேச்ச நம்ம கேட்டக்கூடாது. அதுக்கு மாத்து கருத்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். பாத்தீங்களா,
அடுத்ததாக, யார் என் தோழர்களை திட்டுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற ஹதீஸை இப்னு தைமியா மறுப்பதாக பிஜே சொல்றார்.
இப்னு தைமியா அவர் பெரிய அறிஞர், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது யார் வந்து என் தோழர்களை திட்டினார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சிறுக்கு வச்சா மன்னிக்க மாட்டான்ல, அந்த மாதிரி யாரு என் சஹாபாக்களை திட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ பரப்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். அது யாருக்காக பரப்புறாங்கன்னா, ஷியா ராபிஜி அவன இருக்காங்கல்ல, இவங்க சஹாபாக்களை திட்டுவாங்க. எல்லா ஷியாக்களும் என்ன செய்வாங்க, அவுபகர் காபீர், உமர் காபீர், உஸ்மான் காபீர்ன்னு சொல்லி அழிய தவிர அம்பிட்டு பேரும் திட்டுவாங்க. அந்த அவங்களை காப்பி ஆக்குறதுக்காக வேண்டி இவங்க உண்டாக்கி சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து சஹாபாக்களை திட்டிய யாரையும் அவங்க பார்த்து மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. கருத்து சரியா தான் இருக்கு, அவங்கள வந்து திட்டுறதுக்காக சொல்றாங்க, நல்ல நோக்கம் தான். ராபிஜியாக்களை ஷியாக்களை திட்டுறதுக்காக வேண்டி நல்ல நோக்கத்தில் உள்ள ஹதீஸ் மட்டும் தெரிகிறது. இப்னு தைமியா அவங்களுக்கு உண்டான எதிரி தான். யாருக்கு, ஷியாக்களுக்கு சிம்மசொப்பன யாரு,
இவனு தேமியா அவங்க பதிலடி கொடுத்தவர் தான். அவங்க நல்ல மண்டையில் அடிக்கிற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குன்னு விட்டார். அவரு இந்த ஹதீஸ் என்ன செய்து அவங்க கூட நல்லா மன்னிக்க மாட்டான்னு சொன்னா இதை வச்சே மண்டையில தட்டிடலாம் அப்படி நினைச்சிருக்கலாம்ல, இது ஒரு கருவியை பயன்படுத்தலாம்ல, அதை பார்க்கல அவரு. இது தவறு. அவங்க கொள்கை சரியா தனி விஷயம். திட்டு சகாபரிய திட்டு பண்ணிக்கப்படாத பாவமா அப்படின்னு சொல்ல என்ன செய்யறாருன்னா ஹாதல் ஹதீஸ் அலா ரசூலுல்லாஹி, இது ரசூலுல்லா பேர்ல சொன்ன பச்சை பொய், இந்த மாதிரி ரசூலுல்லா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா முகாலிஃபுல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், சிறுக்கு வைக்கிறத மன்னிக்க மாட்டேன், மாதுன தாளிக்கலிமையா, அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பேங்கிறான். சிறுக்கை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது. இது என்ன சிறுக்கா, சஹாபி திட்டு சிறுக்கா, அப்படி நீ மன்னிப்பு இல்லம்ப, இப்படி ரசூல்லா அப்படி சொல்லுவாங்க. அப்ப ரசூல்லா சொன்னதாகத்தான் சுன்னத் ஜமாத் ஆளுக ஷியாக்களுக்கு எதிராக கட்டியிருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்து கூட தான் கட்டியிருக்க முடியும், ஷியாவை சஹாபி திட்டுனா சொர்க்கம் போக முடியாது. இந்த சுன்னத் ஜமாத்துக்காக கையில மடியில போட்டு உண்டாக்கி இருந்தா கூட அதை அவர் சாதகமா பயன்படுத்தவில்லை. அவர் என்ன கேட்கிறாரு, இது பொய், இப்படி சொல்லக்கூடாது. அப்ப எல்லார் பார்வையும் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹதீஸ் வந்துட்டாலேயே குர்ஆனுக்கு எதிராக மோதிரமா நிக்கிற ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. குர்ஆனுக்கு எதிராக வரவே கூடாது, அது ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க,
சரி, நல்ல ஒரு தேவையான பிரயோஜனமான கேள்வியை தான் கேட்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மைகள் எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. சகோதரி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, யார் என் தோழர்களை திட்டுகிறார்களோ அவங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஹதீஸ் எப்படி, யார் என்னுடைய தோழர்களை திட்டுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் திருந்தினா கூட என்ன செய்ய மாட்டான், தௌபாவை ஏற்றுக்கிற மாட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. இந்த ஹதீஸ சகோதரர் பிஜே சுட்டி காட்டுறார். காட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த ஹதீஸ இமாம் இப்னு தைமியா தான் மறுத்திருக்காரு. அப்போ இப்னு தைமியா ஹதீஸ மறுத்திருக்காரா இல்லையா, அப்போ அவர் மட்டும் செய்யலாம், நாங்கள் செஞ்சால் வழி கேடரா, அவரை மோத்தசிலான்னு சொல்லுங்க. சலஃப் அறிஞர்கள்லாம் இப்னு தைமியா மதிக்கிறீங்கல்ல அப்படின்னு என்ன செய்யறது, பில்டப் மதிக்கிறீங்கல்ல, இப்போ இப்னு தைமியா சொல்லுவீங்களா, சொன்னால் அவங்களுக்கு வர்ற வருமானம் கட்டாயிரும்ல, அப்படி இப்படின்னு என்ன செய்யறது, அவர் வழக்கம் போல பேசிக்கொண்டு போகிறார். இப்போ டாபிக் என்ன, பலவீனமான ஹதீஸை மறுக்கக்கூடாதாங்கிற டாபிக்கு. பலவீனமான ஹதீஸை மறுக்கணும், அதில் யார் மாற்றுக்கிறது இல்லை. எதை மறுக்கக்கூடாது, நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறோம். அறிவிப்பாளத்தோட சரியாக உள்ள ஹதீஸ்களை சரியாகக்கூடிய அஞ்சு விதி இருக்குதே, அந்த அஞ்சு விதிகள் உள்ள ஹதீஸ்களை மறுக்கக்கூடாது. குர்ஆனுக்கு முரண் சொல்லி பொய்யான காரணத்தை சொல்லி மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே பிரச்சனை. சரி, இது உண்மை என்ன தெரியுமா, இந்த ஹதீஸை பாருங்க. இதுல ஒரு பெரிய தில்லுமுள்ளு வேலை சகோதரர் பிஜே செய்யற. என்ன தில்லுமுள்ளு தெரியுமா, பாருங்க, இந்த உண்மையில இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லதான், என கருத்துலயும் தப்பா தான் இருக்குது. சஹாபாக்களை திட்டிட்டு ஒரு மனுஷன் திருந்தினான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, திருந்திட்டா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிருவான் இல்லைங்க. ஷிர்க் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டோம், திருந்தினா அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா, திருந்திட்டா ஷிர்க் உட்பட எல்லா பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இது தப்பான ஹதீஸ் தான். இதை சகோதரர் பிஜே எப்படி காட்டுறாருன்னா, என்னமோ இது சனது சரியா உள்ள ஹதீஸ் மாதிரியும், இது வந்து ஹதீஸ் சரியான ஹதீஸ் மாதிரியும், இது புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் மாதிரியும், இதை இப்னு தைமியா மறுத்த மாதிரியும், இவர் செய்யற வேலை இதனால் வரைக்கும் முஸ்லீம்கள் சரி நம்பி வந்தாங்களே அந்த ஹதீஸ பூரா பொய் பொய், கயவர்கள் இட்டு கட்டியது, யாரோ எவனோ எங்க ஏதோ செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கிறார். அந்த வேலையை செய்யறார். இது இந்த வேலையை தான் இப்னு தைமியா செஞ்சாரு. சரி, இப்னு தைமியாவுடைய சொல்ல அப்படி காட்டுறாருல்ல, அதை படிச்சு காட்டும் போது அமானிதம் என்ன, அதை முழுசா படிச்சு காட்டணுமா இல்லையா. இப்ப நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்னு தைமியா சொன்னது என்ன தெரியுமா, ஹாதல் ஹதீசு, இந்த ஹதீஸ் கதீபுன் அலா ரசூல் இல்லா, ரசூல் சல்லா சொங்க மேல புனையப்பட்ட ஹதீசு, இது பொய்யான ஹதீசு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்னு தைமியா சில வாசகங்களை சொல்றாரு. என்ன, லம் எல்மி, கல்வியாளர்களில் யாரும் இந்த ஹதீஸ அறிவிக்கல. எப்படி, கல்வியாளர்கள் யாரும் இமாம்கள் யாருமே இந்த ஹதீஸ அறிவிக்கல. ஆனா பிஜே மறுக்கிற ஹதீஸ் எல்லாம் யார் அறிவிச்ச ஹதீஸ், இவர் மறுக்கிற ஹதீஸ் எல்லாம் யார் அறிவிக்கிற ஹதீஸ், கல்வியாளர்கள் இவர் பிஜே மறுக்கிறாரே குர்ஆனுக்கு முரண் முரண் சொல்லி, அந்த மாதிரி ஹதீஸ்கள் யார் அறிவிக்கிற ஹதீஸ், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் கல்வியாளர் அறிவிக்கிற ஹதீஸ். ஆனா இப்னு தைமியா மறுத்தாரே அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ், புகாரி அறிவிக்கல, முஸ்லீம் அறிவிக்கல, அபுதாவுத் அறிவிக்கல, திருமிதி அறிவிக்கல, ஹதீஸ் கிதாபுகள்ல எங்கேயுமே இல்லாத ஹதீஸ், கருவியாளர்கள் யாருமே அறிவிக்காத ஹதீஸ். எது என் தோழர்களை திட்டினால் திரு தௌபா செஞ்சால் நல்லா பாவத்தை பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற செய்தி. வலாஹு ஃபி ஷய்இன் குதுபில் முஸ்லிமீனல் முஅத்தமதா, நம்பத்தகுந்த முஸ்லிம்களுடைய நூற்களிலும் இந்த ஹதீஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த சஹா என் தோழர்களை திட்டினால் அவன் திருந்தினாலும் பாவத்தை ஏத்துக்க மாட்டான், தௌபாவெல்லாம் ஏத்துக்க மாட்டான் அப்படிங்கிற ஹதீஸ் முஸ்லிம்களுடைய நம்பத்தகுந்த நூலே இல்லை, எந்த இமாம்களும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தான் இமாம் இப்னு தைமியா அடுத்து சொல்றாரு, வஹுவ முகாலிஃபில் குர்ஆன், இது எதுக்கு மாத்தமா இருக்கு, குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், சிறுக்கத்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான், அந்த சிறுக்க கூட திருந்துனா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படி இருக்கும்போது சஹாபாக்களை திட்டிட்டு ஒருத்தன் திருந்தானா அவமாவதையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு கேட்கிறாரு. பீஜி என்ன பண்றாரு தெரியுமா, என்ன பண்றாரு, இந்த ஹதீஸ் பொய்யானது அப்படின்னு இப்னு தைமியா சொல்றாருன்னு சொல்லிட்டு, ஏன் பொய்யானதுன்னா குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குதான் அப்படின்னு எங்க வந்துடுறாரு, கடைசிக்கு வந்துடுறாரு. இந்த இடையில இப்னு தைமியா சொன்னாரு அதை முழுங்கிடுறாரு, எதே இந்த ஹதீஸ் ஹதீஸ் கிதாபுகள்ல இல்ல, இதை இமாம்கள் அறிவிக்கல, இது நம்ம தகுந்த முஸ்லிமுடைய புத்தகத்துல இல்லைன்னு இப்னு தைமியா சொன்னாரு, இதே நீங்க முழுங்குனீங்க, அப்ப காட்டுறது எப்படி? இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க, நீங்களா? இப்போ நான் அந்த விளக்கத்தை சொல்கிற முன்னாடி வரைக்கும், இந்த அம்மா இந்த கேள்வியை கேட்குறது முன்னாடி வரைக்கும் அவங்களும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, சரியான ஹதீஸ் புகாரி முஸ்லீமுல்ல ஹதீஸ் இப்னு தைமியா மறுத்துருக்காரு அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறியே, உண்மை என்ன? இது புகாரியும் இல்லை முஸ்லீம்லையும் இது ஹதீஸே கிடையாது, எந்த நூல்லையும் இல்லை, எவனோ ஒருத்தர் இட்டு கட்டி இருக்கிறான், அறிவிப்பாளர் தொடரே இல்லை, இந்த செய்திக்கு அறிவிப்பாளர் தொடரே இல்லைங்க. இதை இப்னு தைமியா மறுத்திருக்கும் போது அவர் இப்னு தைமியா மறுத்திருக்காரு ஹதீஸ நாங்க மறுத்த தப்பா இப்படி கேட்கிறாருன்னா, அதுவும் இடையில உள்ள இந்த வாசகத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு, இதுக்கு சனது இல்லை, இது ஹதீஸ் கிதாபுகள் இல்லை, இதையும் தெரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு மறைச்சிட்டு இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு அவர் சொன்னதை மட்டும் ஜாயின் பண்ணி அங்க இங்கேயும் சேர்த்து விட்டு இப்படி சொல்றாருனா இவர் எப்படிங்க நீங்க நம்புவீங்க? இவருடைய பேச்ச நம்பி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ எங்க மறுக்கிறீங்க? நாளையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? என்ன கத்துவையில நீ கத்திட்டு போ, என்ன இந்த மாதிரி நம்ம மாதிரி ஆட்காக கத்துவோம், எத்தனை பேருக்கு போய் சேரும், நான் உருவாக்கி வச்சிருக்கேன் ஒரு கூட்டம், அந்த கூட்டம் என்ன பயான கேட்கவா வரப்போகுது, அது நான் சொன்னது தானே கேட்கும், நீ கத்து கத்துன்னு கத்து, அது என்ன கேட்க வரப்போகுது, நான் சொன்ன நம்பிக்கிட்டு இருக்கோம், இப்படி தைமையா மறுத்தாரு, நம்ம தலைவர் மறுக்கிறா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், அந்த இருமாப்பு தானே அல்லா இந்த இருமாப்பை இடிச்சு நாசமாக்குவான், இந்த இருமாப்பை தான் இதுதான், இதுல தான் அவர் இந்த தைரியத்துல தான் பண்றாரு. ஆனா நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த சத்திய மக்கள்கிட்ட போகும், ஏன்னா அங்கேயும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, சிந்திக்கிற மக்கள், இது சொன்னாலும் கேட்கணுங்கிற அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்க கண்டிப்பா. என்ன செய்வாங்க பிஜேட்ட, ஏங்க இப்னு தைமியா சனதே இல்லாத ஒரு பொய்யான ஹதீஸ மறுத்திருக்கும் போது, புகாரி முஸ்லீம்ல இல்லாத ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கும் போது, அதெல்லாம் இருட்டடிப்பு ஏன் செஞ்சீங்க? அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன மாதிரி சரியான ஹதீஸ் அவர் மறுத்த மாதிரி ஏன் காட்டினீங்க? இப்படி கேட்பாங்க, யாரு கேட்பா? ரசூல் ஸல்லல்லாஹுடைய ஹதீஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு மூமின் கேட்பான் தில்முள்ளையும் பித்தலாட்டத்தையும் மார்க்கத்தில் மோசடித்தனத்தையும் விரும்பாத நல்ல உள்ளங்கள் இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்பாங்க, யார் கேட்குறாங்கன்னு பார்ப்போம், நீங்கள் விளங்கிக்கோங்க உண்மை என்னன்னு விளங்கிக்கோங்க. அடுத்த கேள்வி,
ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கும் போது பெண் கழுதை கருப்பு நாய் இவைகள் குறுக்கே சென்றால் அவருடைய தொழுகை முறிந்துடுங்கிற ஹதீஸே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒருவருடைய சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் என்ற குர்ஆன் வசனத்தை கூறி மறுப்பதாக பிஜி சொல்றது உண்மையா?
சரி,
ஒரு ஹதீஸ் இருக்கிறது, என்ன ஹதீஸ் சொன்னா, ஒரு மனிதன் தொழுதுகிட்டு இருக்கும் போது, நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், குறுக்க வந்து ஒரு பொம்பளை நடந்து போச்சுன்னு வைங்க, பெண்ணு கழுதை கருப்பு நாய், ஹதீஸ் வருது, இந்த மூணு குறுக்க நடந்தால் இவன் தொழுதை வசாதாகிவிடும். நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்க பெண்ணு போனால் அல்லது கழுதை போனால் ஒரு கல்புல் அசுவது கருப்பு நாய் போனால் தொழுகை வசாத ஆகிவிடும் அப்படிங்கிற ஹதீஸ் வந்து நசையில் இருக்குது. சஹிஹான ஹதீஸ், சஹின் அந்த சஹி அறிவிப்பாளர் சஹி வந்ததா, மேற்று சஹி இல்ல, அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கிறது. ஒவ்வொரு அறிவிப்பாளர் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கிறாங்க. அது நசைங்கிற ரொம்ப நுணுக்கி நுணுக்கி போடக்கூடிய ஆளு. அறிவிப்பாளர் எடை போடுறதுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் தள்ளி விட்டுருவாரு, பெரிய மிஸ்டேக் தள்ள மாட்டார். சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் அப்படி உள்ள ஆளு. அவருடைய புக்களை பதிவு பண்ணி இருக்கிறாரு. இதை வந்து பிற்காலத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாருமே சஹிஹான ஹதீஸ் என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. இதன்படி சட்டங்களும் எழுதியிருக்கிறார்கள். பெண் குறுக்கே போனால் தொழுகை முறியும், கழுதை குறுக்கே போனால் மதுகப்புகள்ல சட்டமும் இருக்கிறது. இதை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியை பார்க்கிறோம். ஆனா ஷாபி இமாம் மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன பண்றாரு கேட்டா, இது வந்து இன்னொரு முகாலிஃபுன் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. எந்த குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது? ஒரு வருஷமே ஒரு ஆயிஷா நாய் சொன்ன அந்த ஆயத்தான், ஒலா தசிர் வாசிரத்தும் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. கழுத போன இவனுக்கே முடியுது, இவன் என்ன செஞ்சான், ஏன் தொழுக முடியறதுக்கு நான் என்ன தேர்வு பண்ணணும்? அப்ப யார குறுக்க போனா ஏன் தொழுகை முடியுது? அவருடைய செயல் என்ன எப்படி முறிக்கீங்க? அவர் கேட்கிறாரு. ஒலா தசிர் வாசிரத்தும் அல்லா சொல்றானே, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார்னு அல்லா சொல்றான். இந்த ஹதீஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அங்க குறுக்க போனா எனக்கு தொழுக முடிஞ்சிருந்தா இது எப்படி, இது அவன் குறுக்க போன அவனுக்கு தான் முடியும்னு சொல்லுங்க. அவனுக்கு கைகால முறையை தொலைச்சிருப்போம், எனக்கு ஏன் முடியுதுங்கிறேன். நான் தொழுந்துகிட்டு இருக்கும்போது அப்ப ஒருத்தங்க தன்னால முடிச்சிடலாமே, தொழுகிறாள் குறுக்க கூட நாயை வட்டி விட்டு விட்டு அம்புடுத்தலையும் முடிச்சு விட்டுலாமே. ஒரு தொழுகிறான்னு வைங்களேன், நாயை வட்டி விட்டு இன்னொரு தொழுடா, கழுதை வட்டி விட்டு இன்னொரு தொழுவு, இது என்ன இது தெரியா வருமா? அவனுக்கு ஒழுங்கு போயிடுச்சுன்னு சொல்லுங்க, பேசிட்டான்னு சொல்லுங்க, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொல்லுங்க, அப்பனா தொழுக முடியுங்கிறது ஓகே. அவன் ஒண்ணுமே செய்யலங்கும் போது இதுக்கா முறையினா என்ன பார்த்தான் கேக்குறாரு. சாபிமா கேக்குறாரு. அவர் என்ன அதிசய மறுப்பாளரா? எதை வச்சு கேக்குறாரு? நம்ம எதை வச்சு கேட்கிறோமோ அதை வச்சு கேட்கிறாரு. நாம் எதை வைத்து சில ஹதீஸ்களை தவறு என்று சொல்கிறோமோ அதே பேசிக்கல கேட்கிறார். முகாலிஃபுல் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தம். எந்த குர்ஆனுக்கு மாத்தம்? வலாத்தசிர் வாசிரத்து மிஸ்ர உஹ்ரா, ஒருவரது சுமையை ஒருவர் சுமக்க முடியாது. அவன் சுமையை நான் ஏன் சுமக்கணும்? அவன் குறுக்க போனதுக்கு நான் தண்டம் கட்டணுமா அப்படிங்கிற வகையில் கேட்கிறாங்க. இது வந்து பத்துகுல் பாரியில் இப்னு ரஜப் அவர்களுடைய, அவர் ஒரு பத்துகுல் பாரியில் இருக்காரு, அதுல இந்த விவரங்களை எல்லாம் செய்யறாரு, அவர் குறிப்பிடுறாரு. அப்ப திருமதியில நசையில வந்து 750 இந்த ஹரிஸ் குறுக்க போனா முறியும் 750 ஹரிஸ், இதான் சாபியமா மறுக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஹரிஸ் சொன்னாலும் அது குர்ஆனுக்கு ஏற்றிருந்தா தான் ஏத்துக்கிறேன்னு அறிவிப்பெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. அந்த ஹரிசுல எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. ஆளை மட்டுமா பார்த்தாங்க? ஆளையும் பார்க்கணும். மேட்டர் சரியா இருக்கு, ஆள் சரியா தள்ளி விட்டுருவோம். ரசூல்லா சொல்லல, மேட்டரும் சரியா இருக்க வேண்டும், அதை சொல்லக்கூடிய ஆட்களும் சரியா இருக்கிறோம், இணைந்ததுதான் ஹதீஸ் சரியான என்பதற்கு அளவுகோல். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க.
அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் ரமலான்ல நடந்ததுதான், இவ்வளவு பொய்கள் எங்க நடந்துச்சு? ரமலான்ல, ரமலான்ல நடந்துட்டு இது சஹர் நேரத்தில் வேலை இந்த பொய்கள் பரப்பப்பட்டிருக்கு. சஹர் நேரத்தில் அம்புட்ட அவதூறு, இமாம்கள் மேல அவதூறு, சஹாபாக்கள் மேல அவதூறு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை செய்யணுமா ரமலான்ல, புனித ரமலான்ல செஞ்சு மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் கெடுக்கணுமா? அது மாதிரி ஒரு அவதூறு தான் இப்ப அவங்க சொல்லியிருக்க கேட்டிருக்க கேள்வி. என்ன தெரியுமா, இமாம் ஷாஃபி அவங்க ஒரு சரியான ஹதீஸ மறுத்திருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி. பாருங்க என்னன்னா, முஸ்லீம்ல ஒரு சில நூல்கள் ஹதீஸ் நூல்கள் ஒரு ஹதீஸ் இருக்குங்க, பெண் நாய் கழுதை இந்த மூணும் தொழுகும் போது குறுக்க போச்சுன்னா தொழுகை வந்து என்ன செய்யும், செல்லாது, தொழுகை பாத்தில் ஆயிரும் அப்படிங்கிற கருத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது. இதை இமாம் இது வந்து அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குது. இதை இமாம் ஷாஃபி அவங்க மறுத்திருக்கிறாங்க. ஷாஃபி இமாம் குர்ஆனுக்கு முரன்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. எப்படி மறுத்தாங்களா? குர்ஆனுக்கு முரன்னு சொல்லி மறுத்தாங்க. அப்போ அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள எந்த குறையும் இல்லாத, எப்படி எந்த குறையும் இல்லாத ஒரு ஹதீஸ குர்ஆனுக்கு முரன்னு சொல்லி ஷாஃபி இமாம் மறுத்தாங்கல்ல, அப்ப நாங்க ஏன் மறுக்க கூடாது? எப்படி கேட்கிற கேள்வி இப்படி கேட்கிறாங்க. இதை பார்க்கும்போது கேட்குற மக்களுக்கெல்லாம் சரியாக தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இமாம் ஷாஃபி அவங்க இடத்துல இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸே கிடையாது. எந்த ஹதீஸ்? பெண் நாய் கழுதை இது குறுக்க போனால் தொழுக பாத்திலாயிருந்து வருது. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸே கிடையாது இமாம் ஷாஃபி அவரிடத்துல. இது குர்ஆனுக்கு முரண்கிற அடிப்படையில் கிடையாது, அதை சொன்னாங்க. ஆனால் அடிப்படை அதல்ல. அதை கூடுதலாக சொல்லுவாங்க ஒரு சில நேரங்களில். இப்படி தைமியா இமாம் சொன்னாங்கல்ல லைஃபான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு அது குரானுக்கு முரண்படுன்னு சொன்னாங்க. குரானுக்கு முரண்படுங்கிற விமர்சனம் அவங்க எந்த இடத்துல செஞ்சுருக்கிறாங்க, எந்த இடத்துல செஞ்சாங்க? லைஃபான ஹதீஸ்கள் விஷயத்தில் செஞ்சாங்க. சரியான ஹதீஸில் சொன்னாங்களா? இல்லை. இப்போ நமக்கு இவருக்கு நடக்கிற பிரச்சனை என்ன? சரியான ஹதீஸில் குரானுக்கு முரன்னு சொல்லி மறுக்கக்கூடாதுங்கிறது தானே. சரி, இமாம் ஷாஃபி அவங்க இந்த ஹதீஸை மறுத்தது உண்மைதான். குரானுக்கு முரன்னு சொல்லி மறுத்தாங்க. குரானுக்கு முரண்கிற காரணத்தை மட்டுமா சொல்லி மறுத்தாங்க? ஒரு ஹதீஸ் சரியாகிறதுக்கு என்ன நிபந்தனை இருக்குதோ அந்த நிபந்தனை, ஒரு நிபந்தனை இல்லைன்னு லைஃப்னு சொல்லிட்டு கூடுதல் தகவலா இது குரானுக்கு முரணா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சரியான ஹதீஸ குரானுக்கு முரன்னு சொல்லி மறுக்கல. எதெல்லாம் மறுத்திருக்காங்க? லைஃபான ஹதீஸ குரானுக்கு முரன்னு சொல்லி மறுத்தாங்க. இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த அதாவது இங்க பாருங்க, இமாம் ஷாஃபி அவங்க இந்த ஹதீஸை பத்தி பேசிட்டு வர்றாங்கல்ல, பேசிட்டு வரும்போது இது குரானுக்கு முரணா இருக்குதுங்கிற அவர் சொன்ன அந்த வாசகத்தை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதையெல்லாம் இருட்டடி பண்ணிட்டாங்க. இப்னு தைமியா சொல்ல இருட்டடி பண்ண மாதிரி இமாம் மாலிக் அவங்க வேற ஒரு இடத்துல முத்தாவில் ஹதீஸை சைன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ் சட்டை எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் இருட்டடி பண்ண மாதிரி இதெல்லாம் இருட்டடிப்பு. இமாம் ஷாஃபி அவங்க இந்த ஹதீஸை பற்றி எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க நிறைய ஹதீஸ் அடுக்கிறாங்க. எதுக்கு மாத்தமா, இந்த மாதிரி தொழுக, ஒரு பெண் குறுக்க போனால் தொழுக முறிஞ்சிடும், கழுத குறுக்க போனால் தொழுக முறிஞ்சுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு மாத்தமாக நிறைய ஹதீஸ் இருக்குது. இதுக்கு மாத்தமாக எப்படி இருக்குது, தொழுக முடியாதுங்கிற கருத்தில் நிறைய ஹதீஸுகள் இருக்குது. சரியா, நிறைய நம்பகமானவங்க அறிவித்த ஹதீஸுகள் இருக்குது. அந்த ஹதீஸுகளை எல்லாம் இமாம் ஷாஃபி அவங்க பட்டியல் போடுறாங்க. இந்த பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்குறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கழுத போயிருக்கு, ரசூலுல்லாஹ் தொழுக முடியலையே, நபி ஸல்லல்லாஹு அவங்க தொழுதாங்க, அவங்களுக்கு முன்னாடி அன்னை ஆயிஷாரில் அவங்க படுத்தாங்க, அப்படி ஹதீஸ் இருக்கு, நம்பகமானவங்க அறிவிச்சிருக்காங்க, அப்ப நபியுடைய தொழுக முடியலையே. இப்படி தொழுகைக்கு முன்னாடி பெண்ணு போயிருக்கிறாங்க, கழுத போயிருக்கு, நாய் போயிருக்கு, ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தொழுக முடியலை, சஹாபாக்குடைய தொழுக முடியலைங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்களை அடுக்கிறாங்க. தொழுக முடியுங்கிற கருத்தில் எத்தனை ஹதீஸ் வருது? ஒன்று. தொழுக முடியாதுங்கிற கருத்தில் எத்தனை ஹதீஸ் வருது? பல ஹதீஸ் வருது. இப்போ ஹதீஸ் சரியாக இருக்க அஞ்சு நிபந்தனை இருக்குல்ல, அதில் ஒன்று என்ன, ஒரு நம்பகமானவர் பல நம்பகமானவங்க மாற்றம் அறிவிச்சா என்னது, அது சாதுங்கிற அடிப்படையில் வரும். அப்போ ஒரு ஹதீஸு அஞ்சாறு ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அது என்னது, சாது. அப்போ இந்த ஹதீஸ் கலையுடைய விதியின் அடிப்படையில் இதை இமாம் ஷாஃபி அவங்க லைஃபுங்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்களேன், லா யஜூஸு இதா ருவிய ஹதீஸுன் வாஹிதுன் அன்ன ரசூலுல்லாஹி கால யக்தவு ஸலாத அல் மரத்து வல் கல்பு வல் ஹிமார், கழுத நாய் பெண், இதெல்லாம் முன்னாடி போனால் தொழுவ முடிஞ்சிடும்னு ஒரு ஹதீஸ் வருது. இப்படி ஒரு ஹதீஸ் வந்துருச்சு, ஆனால் அதுக்கு மாத்தமாக நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஹதீஸ் கான முஹாலிஃபல் ஹாதிகள் ஹாதீஸ், இந்த பல ஹதீஸ்களுக்கு முரணாக இருந்தால் அப்போ பல ஹதீஸ்கள் எடுக்கணுமா, ஒரு ஹதீஸ் எடுக்கணுமா? பல ஹதீஸ் எடுக்கணும். வெளிப்படையான கருத்தும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்படி இருந்தா ஐயுத்ரக, அப்ப அந்த ஒரு ஹதீஸ தான் விடணும், பல ஹதீஸ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் இவங்க எடுத்துக்கிட்டு இந்த ஹதீஸ்களோடு குரானுடைய வெளிப்படையான கருத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதையெல்லாம் மறைச்சிட்டு பல ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸுக்கு மாத்தமா இருக்குங்கிறதையும் மறைச்சிட்டு இந்த ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருந்தாலும் சாஃபியமா மறுத்துட்டார். இப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இது என்ன பிரச்சனை? லைஃபான ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருக்குங்கிற பிரச்சனை, சரியான ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருக்குங்கிறது பிரச்சனையா? இல்லை. நீங்க காட்டுங்க, ஒரு சவாலாகவே விடுறேன் நான், இந்த மாதிரி ஒரு பிஜேக்கு ஒரு சவால் விடுறேன். என்ன சவால்? இமாம் சாஃபி அவங்க அஞ்சு நிபந்தனைகளும் என்ன, ஹதீஸ் உணர் ஹதீஸுக்கு முரண் இல்லாமல் என்ன அமைந்த ஒரு சரியான ஹதீஸை இமாம் சாஃபி அவங்க மறுத்தாங்க. குரானுக்கு முரண்கிற ஒரே ஒரு வாதத்தை மட்டும் வச்சு நீங்கள் அந்த ஒரு வாதத்தை வச்சு தானே மறுக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு காரணத்தை சொல்லி அஞ்சு நிபந்தனைகள் முழுமையடைஞ்ச ஒரு ஹதீஸை இமாம் சாஃபி இமாம் மறுத்தாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டுங்க. நீங்கள் காட்ட முடியாது. சாஃபி இமாம் சில ஹதீஸை மறுத்துருக்காங்க, அதெல்லாம் என்ன, அதுக்கு மாத்தமாக அஞ்சாறு ஹதீஸ் இருக்கும். அப்படி இருந்தால் ஹதீஸ்களை அடிப்படை லைஃப் தானே அது, அது சாதில் வருமா இல்லையா? இப்படித்தான் இமாம் சாஃபி அவங்க மறுத்தாங்க. அப்போ லைஃபான ஹதீஸ் குரானுக்கு முரண்னு சொல்லி மறுத்துருக்கிறாங்க. லைஃபான ஹதீஸ் குரானுக்கு முரண்படுங்கிறத மறுக்கலையே, முரண்படும் முரண்படாமையும் போகும். லைஃபான ஹதீஸ் எது முரண்படாதுங்கிறோம் நம்ம, சரியான ஹதீஸ் முரண்படாதுங்கிறோம். அப்போ நீங்கள் நீங்கள் செய்கிற வேலை என்ன, ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை குரானுக்கு முரண் சொல்லி மறுக்கிறீங்க. அப்போ அது மாதிரி சாஃபி இமாம் செஞ்சால் காட்டுங்க, காட்ட முடியாது. உண்மையில் சாஃபி இமாமுடைய கொள்கை என்ன தெரியுமா, ஒரு சரியான ஹதீஸ் குரானுக்கு எந்த வகையிலையும் முரண்படாது, இதுதான் இமாம் சாஃபி அவங்களுடைய கொள்கை. அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை பாருங்க. அவங்க சொன்னதுடைய அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன். சாஃபி இமாம் அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கை இருக்கும்ல, சொல்ல போனால் இந்த கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் யாரு, இமாம் சாஃபி. இஷ்டத்துக்கு குரானுக்கு குரானுக்கு முரண் சொல்லி மறுத்தாங்க, அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் இமாம் சாஃபி. அப்போ இதெல்லாம் சொன்னது மூலம் அவங்க அவங்களே வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஆஹா, அப்போ இமாம் சாஃபிக்கு எதிரானவங்க, இமாம் மாலிக்கிக்கு எதிரானவங்க, குர்துபி இமாமுக்கு எதிராக, குர்துபி இமாம் சொன்னதுனால வந்துருச்சா, குர்துபி இமாம் சொன்னால மடையர்கள், முட்டாள்கள், அறிவிலிகள், சிந்தனை இல்லாதவர்கள் சொல்லிட்டார்ல, அப்போ தெரிஞ்சிருச்சுல அவங்கள பற்றி. அது மாதிரி தான் இமாம் சாஃபி இமாம் சொல்கிறத பாருங்க. மிஃப்தாவுல் ஜன்னாங்கிற நூலில் இமாம் சாஃபி அவங்க சொல்கிறாங்க, அவங்க எழுதுகிற நூல். சாஃபி இமாம் சொல்கிறாரு, லைசை ஹாலிஃபுல் ஹதீஸ் அல் குரான், ஹதீஸ் குரானுக்கு முரணாகவே இருக்காதுங்கிறார். நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க, அரபு வேடம் வேணால் எழுதிக்கோங்க. லைசை ஹாலிஃபுல் ஹதீஸ் அல் குரான், லைசனா இல்லை, யோ ஹாலிஃபுனா முரண்படவில்லை, முரண்படாது. அல் ஹதீஸ் எது, ஹதீஸ் முரண்படாது. அல் குரான் எதுக்கு முரண்படாது, ஹதீஸ் குரானுக்கு முரண்படாது. வலாக்கின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கு, இவ் பையினும் மானா மாறாத, அவர்கள் நாடிய அர்த்தத்தை ஹதீஸ் தெளிவுபடுத்தும். அல்ல என்ன அர்த்தத்தை நாடுறான் அப்படிங்கிற ஹதீஸ் விளக்கம் பண்ணுமே தவிர, ஹதீஸ் ஒரு காலம் என்ன செய்யாது, குரானுக்கு முரணா இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இமாம் ஷாஃபி. அது மாதிரி மகசூலுங்கிற நூலில் இமாம் சாஃபி அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு ஹதீஸ் சரியாக இருக்க நிபந்தனை எல்லாம் முழுமையாக அடைஞ்சிருச்சு, அதை குரானோட ஒத்து பார்க்கணுமா, ஹதீஸ் சரியாக இருக்க எத்தனை நிபந்தனை வேணும், அஞ்சு நிபந்தனை வேணும். இந்த அஞ்சு நிபந்தனை ஒரு ஹதீஸில் இருக்குதுங்க, இதை குரானுக்கு முரணாக இருக்குதா இல்லையான்னு ஒத்து பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலைஹின்னு சொல்கிறாங்க, ஒத்து பார்க்க தேவையில்லைங்கிறாங்க. ஏன், லா தத்தக்காமல் சுருத்தும் இல்லாம கயிறு முஹாலிஃபில் கித்தாப், அது குரானுக்கு முரண் இல்லாமல் இருந்தால் தான் அஞ்சு நிபந்தனைகளே அதில் வரும். என்ன சொல்கிறாங்க, குரானுக்கு முரண் இல்லாமல் இருந்தால் தான் அதில் அஞ்சு நிபந்தனைகளே வரும். அப்போ அஞ்சு நிபந்தனை வந்துருச்சுன்னா அது குரானுக்கு முரண்படுமா? அப்போ இந்த அளவுக்கு இமாம் சாஃபி அவங்க, அஞ்சு நிபந்தனை வந்துருச்சுன்னா அது குரானுக்கு முரண்படவே செய்யாது. பிஜே மறுக்கிறாரு, அதெல்லாம் எப்படிப்பட்ட ஹதீஸு, அஞ்சு நிபந்தனைகளும் முழுமையான சரியான அதிச, அதை முரண் சொல்லி மறுக்கிறாரு. இமாம் சாஃபி அவங்க எதை முரண் சொல்லி மறுத்தாங்க, இந்த அஞ்சு நிமிடங்கள் ஒன்றும் இல்லாத லைஃபான அதிச, எது முரண்படான்னு சொன்னாங்க, இந்த அஞ்சு நிமிடங்களில் முழுமையாச்சுன்னா அது முரண்படாதுனு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு, புரியுது. இதை அவரும் சொல்கிறாரு. கேள்வி என்னென்னா, இதையே இவர் சொல்லிட்டு பார்த்தீங்களா, சாஃபி இமாம் குரானுக்கு முரண்பட்ட அதிசம் மறுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதிசம் மறுக்கணும்னு சொன்னார் அவர், முரண்படாமல் இருந்தால் தான் நிபந்தனைகளே முழுமையடையும் சொன்னார். அந்த அஞ்சு பேர் வருண்டார், அவங்களுக்கு எதிரான கருத்தை எப்படி அவங்களுக்கு சாதகமாக திருப்புறாங்க பாருங்க, இது ஒரு திறமை தானே. அவங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கு, அதை அவங்களுக்கு எப்படி சாதகமாக திருப்புறாங்கன்னு பாருங்களேன். அடுத்து இஃத்திலாஃபுல் ஹதீஸ் அவங்க எழுதுற நூல் தான், அதில் இமாம் சாஃபி சொல்கிறாங்க, அன்ன செய்யும் சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹாலிஃபு கிதாபல்லாஹி தலா ஃபி ஹாலின், ஹால் எந்த நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய சொல் என்ன செய்யாது, குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சொல்றாங்க, லா தக்குனு முகாலிஃபத்தன் லிகிதாபில்லாஹி தஆலா பிஹாலின், எந்த ஒரு நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் குர்ஆனுக்கு என்ன செய்யாது முரண்படாதுன்னு ரிசாலாங்கிற பல நூல்களில் சொல்றாங்க. இதை ஒரு நூலில் சொல்லலை, ரிசாலாங்கிற நூலில் சொல்கிறாங்க, இஃத்திலாஃபுல் ஹதீஸுங்கிற நூலில் சொல்கிறாங்க, விஃப்தாவுல் ஜன்னாங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அது சாஃபி இமாம்ன்ட்டு ஒரு இருக்கும்போது அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சஹியானதுங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, இந்த ஹதீஸை போய் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு, சஹின்னு என்ன பின்னாடி இந்த ஹதீஸை போய் சொல்கிறீங்களேன்னு ஒரு ஆள் கேட்குறாரு. அதுக்கு இமாம் சாஃபி அவங்க அந்த ஆளை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் என்ன நசராணியா, என்ன கேட்டாங்க, நான் என்ன நசராணின்னு என்ன நினைச்சியா, நான் என்ன கோயிலிருந்து வரேன் நினைச்சியா, சர்ச்சிலிருந்து வரேன் நினைச்சியா, ரசுல்லாவுடைய இருந்து சையான இசை சொல்லிட்டா ஏற்றுக்கிறாம இருக்கிறதுக்கு, சைங் என்ன ஏற்றுக்கிட்டு போ, சைங் என்ன பிறகு யார் ஏற்றுக்கிற மாட்டான், நசராணி ஏற்றுக்கிற மாட்டான். அப்போ எவன் அப்படி சொல்கிறான்னா, அவன் முஸ்லீம் இல்லை நசராணின்னு சொன்னவர் யார், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி. இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாருங்க. அது மாதிரி இமாம் ஷாஃபி தெளிவாக சொல்லியிருக்காரு, வலாஃபி அஹதின் ரத்தி ஹதீசி ரசூல் இல்லாஹி பிலா ஹதீசி பிலா ஹதீசி மிஸ்லியான் ரசூல் இல்லா, ரசூல் சல்லாஸுடைய ஹதீஸை அது மாதிரி ஒரு ஹதீஸ் இல்லாமல் மறுக்க யாருக்குமே உரிமை இல்லை, மறுக்கலாம். இது அந்த ஹதீஸ் தப்புங்கிறதுக்கு வேறு ஹதீஸ் வேணும். எப்படி சொல்கிறாங்க அவங்க, ஒரு ஹதீஸ் உதாரணத்துக்கு அந்த ஹதீஸை சுட்டி காட்டினாங்கல்ல, இந்த நாய் இப்போ என்னென்ன குறுக்க போனால் அது வந்து தப்பான ஹதீஸ்ன்னு, இதை ஷாஃபி மாம் எப்படி மறுத்தாங்க, இது தப்புங்கிறதுக்கு வேறு ஹதீஸ் இருக்குது. இப்போ வேற ஒரு ஹதீஸை வச்சு தான் நீ ஒரு ஹதீஸை மறுக்கலாமே தவிர, எந்த ஹதீஸும் இல்லாமல் வெறுமனே ஒரு ஹதீஸை குர்ஆனுக்கு முரணும்னு சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது, மறுக்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னவங்க தான் யார், இமாம் ஷாஃபி. சரி அடுத்த கேள்வியை கேளுங்க. சரி, அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். கேள்வி நீங்கள் ஒரே ஆளே கேட்குறீங்க, அது தப்பு கிடையாது, கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திட்டா என்னென்னா, இது உங்களுக்கு மட்டும் வரக்கூடிய கேள்வியா அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரிகளும் இதை உங்கள் இடத்துல கேட்க சொல்லி நீங்கள்
கேட்குறீங்க.
அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து ஒரு ஒருவர் கேள்வி கேட்டாலும் பல பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் அந்த பெண்ணிடத்தில் மொத்தமாக ஒப்படைச்சிருக்கிறாங்க, அதை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேள்வி கேட்க கூச்சப்படுவாங்க, அது சரியாக கேட்கவும் முடியாது, அவங்க என்ன கேட்க வராங்களோ அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் செஞ்சுருக்கிறாங்க. சொல்லுங்க.
ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவங்க நோன்பு வைத்துக்கொண்டு ரத்தம் குத்தி எடுக்கும்போது இரண்டு பேர் நோன்பு முறிந்து விடும் என்றும் பிறகு நோன்பு முறையாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. இதே தார குத்தினை அவங்க இதில் நுணுக்கமான குறைபாடு கூட இல்லை என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ் ஃபத்ஹ் மக்காவில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மக்கா வெட்டியில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இல்லை, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிஜி கூறுவது உண்மையா?
சரி சரி.
அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இது தாரகுதிரில் இருக்குது. என்ன தாரகுதிரில் இருக்குன்னா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அது யாரு, ரசூல்லாவுடைய சின்னாப்ப மகன், அலியுடைய தம்பி. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாஃபர் சாதிக்கின்ற பாத்தியான